بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, சென்ற வாரம் நம்ம என்ன பாடம் படித்தோம்? சென்ற வாரம் நபிமார்களை ஈமான் கொள்ளல், அதுக்கு அடுத்ததாக அதை தொடர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் இறுதி நபி அப்படி என்று ஈமான் கொள்ளல், ஏனைய நபிமார்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வதில் ஒரு சில வித்தியாசங்கள் என்ன செய்து இருக்குது. அதில் முக்கியமான இரண்டு வித்தியாசங்கள் நான் சொன்னேன், அதில் இரண்டும் ஒன்று அப்படி எல்லா மக்களுக்கும் அனுப்பப்பட்டவர்கள் பார்த்து பார்த்து சொல்றீங்களோ இல்லை பாரக்கல்லாஹ் ஃபீக். அதாவது எல்லா மக்களுக்கும் என்னது அவர் அனுப்பப்பட்டவர், அடுத்ததாக இறுதியானவர். இன்னும் பல சிறப்பு இருக்குது, ஏனைய நபிமார்கள் எல்லோரையும் விட அவர் சிறந்தவர். அதுபோல ஹலீலுல்லாஹ், அவர் அல்லாஹுடைய நெருக்கமான நண்பர் அப்படின்னா இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம், அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி பல சிறப்பு என்ன செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ப வேண்டிய முறையில் பிரதானமான வித்தியாசங்கள். உதாரணமாக ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நபி இல்லை அப்படின்னு நம்பினாரண்டா அது வந்து குஃபர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி உண்டு என்று நம்பினாரண்டா குஃபர். வித்தியாசம், பிரதானமான வித்தியாசம், அது சாதாரண வித்தியாசம் இல்ல, பிரதானமான வித்தியாசம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள் எப்படி என்று சொன்னால், யூசுஃபுக்கு பின்னால் எந்த நபியும் வரமாட்டார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள், இதோ அல்லாஹ் மூசாவை என்ன செய்திருக்கிறான், அனுப்பியிருக்கிறான். இப்படித்தான் அல்லாஹு தாலா நிறைய பேரை வழிதவரை செய்கிறான் அப்படின்னு குர்ஆன் வசனம் சொல்லுது. இதை காதியானிகள் எடுத்துக்காட்டி யூசுஃபுக்கு பிறகு நபி வரமாட்டார் என்று சொன்னது யூதர்கள் சொன்னது, அது வழிகேடுன்னு அல்லாஹு தாலா சொல்றான். இதையே நீங்க என்ன செய்றீங்க, இப்ப சொல்றீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால உள்ளவர்களுடைய வழிமுறையை நீங்கள் என்ன செய்வீர்கள், சாணுக்கு சாண் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னார்கள். இப்ப அதே வேலையை நீங்க என்ன செய்றீங்க, செய்றீங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதனால இது வந்து ஒரு சின்ன விஷயத்தை நம்ம படிச்ச மாதிரி வழங்கும், ஆனால் இது பிரதானமான ஒரு பகுதி. அது ஏனைய நபிமார்களுக்கு பிறகு நபி வருவார் என்று நம்ப வேண்டும், நபி வரமாட்டார்டா குஃபர். அப்படி நபி வரமாட்டார் என்று சொன்னதுனால தான், அல்லது அந்த நபியை மறுத்ததுனால தான் கிறிஸ்தவர்கள் யூதர்களும் காபிர்களாக மாறுகிறார்கள். ஆனால் அதுக்கு பின்னால நபி வருவார் என்று சொன்னதுனால காதியானிகள் என்ன செய்யறாங்க, காபிர்களாக மாறுகிறார்கள். அப்போ பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் என்ன செய்யுது அதில் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபித்துவத்தை நம்புவது என்பது ஒரு வித்தியாசங்கள் என்ன செய்கின்றன, சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. அது வரைக்கும் நம்ம என்ன செய்தோம், சென்ற வாரம் பார்த்தோம். அதில் நம்ம இதில் தவிர்த்தது எது என்று சொன்னால், தௌராத்தில் இன்ஜீல் அதாவது பைபிளில் தௌரால வரக்கூடிய சில முன்னறிவிப்புகள் சம்பந்தமாக நம்ம என்ன செய்யலை, பார்க்கல. காரணம் அது அவ்வளோ விரிவாக தேவையில்லை என்பதனால. இந்த வாரம் பத்தாவது பகுதி, அல் ஃபஸ்லுல் ஆஷிர் பத்தாவது பகுதி, அல் ஈமானு பில் யௌமில் ஆஹிர். அல் ஈமானு பில் யௌமில் ஆஹிர் பொதுவாக ஒரு நூலை அடிப்படையாக வைத்து படிப்பிக்கிற நேரத்தில் அது முத்துனாக இருந்தால், மத்துனாக இருந்தால், அதில் உள்ள விஷயத்த வசனத்தை மட்டும் சொல்லி விளங்கப்படுத்துறதாக இருந்தால் அந்த வசனத்தை என்ன செஞ்சிருவேன், நான் வாசிச்சிருவேன். இது முத்துன் அல்ல, இது ஒரு ஆய்வு நூல் மாதிரி தொகுப்பு, இது அதனுடைய விஷயங்களை மட்டும்தான் என்ன செய்யறேன், நான் சொல்லி கொண்டு போகிறேன். பத்தாவது பகுதி, மறுமை நாளை நம்புதல். மறுமை நாளை நம்புதல் என்ற அந்த பகுதி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படி என்று சொன்னால், அல்லாஹுவை நம்புதல் என்பதற்கு அடுத்ததாக வரக்கூடியது மறுமை நாளை நம்புதல் தான். ஏன்னு சொன்னால், ஒருவர் மறுமை நாளை நம்புகிறார், நான் அல்லாஹுவை நம்பவில்லை என்று சொல்ல இயலாது. நான் அல்லாஹுவை நம்புகிறேன், மறுமை நாளை நம்ப மாட்டேன்னு சொல்ல இயலாது. ரெண்டு மாதிரி சொன்னாலும் அது வந்து இறைவனை மறுக்கிறதா தான் என்ன செய்யும் அமையும். ஒருவர் சொல்றாரு, நான் வந்து இறைவனை நம்புகிறேன் ஆனால் மறுமை நாளை நம்ப மாட்டேன், அப்ப அல்லாஹ் இல்லைன்னு அர்த்தம். எப்பயும் நீ இறைவனை சந்திக்க போறதும் இல்லை, இறைவன் உன்னை என்னது கூலி தர போறதும் இல்லை, உனக்கு இறைவனுக்கு எந்த வகையில சம்பந்தமும் ஏற்பட போறதில்லை. திருப்பி என்னத்துக்கு இறைவன் நம்பணும், அதனால ஒன்றை மறுத்தா உண்டு என்ன செஞ்சிடும், போற அமைப்புல என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால குர்ஆன்ல ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், ரெண்டு இணைத்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, யுஃமினூன பில்லாஹி வலியோமில் ஆஹிர், துஃமினூன பில்லாஹி வலியோமில் ஆஹிர், மன் கான யுஃமினு பில்லாஹி வலியோமில் ஆஹிர். ஹதீஸ்ல யார் அல்லாஹ்வை ரசூல் மறுமை நாளை ஈமான் கொள்கிறாரோ, நீங்கள் அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல்யோமில் ஆஹர், நீங்கள் இறைவனையும் அல்லாஹ் அதாவது மறுமை நாளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால். இப்படி இரண்டு இணைத்தே என்ன செய்து எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணப்படுது. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன சொன்னால், ஒன்றை மறுத்தல், ஒன்றை ஏற்றல், இரண்டை மறுப்பதற்கு என்னது சமம் என்பதை இது சொல்லுது. அப்ப ஒரு பிரதானமான ஒரு பகுதி மறுமை நாளுடைய அக்கைதா என்பது மிக முக்கியமான பகுதி. இது சம்பந்தமாக நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். ஆனால் மறுமை நாளை நம்புதல் என்ற பகுதியில் ஒரு சில விஷயங்கள் சேர்ந்து வருது. ஒன்று, மறுமை நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இரண்டு, மறுமை நாள் நடப்பதற்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள். இது எப்படி சொல்லுவோம்னா, மறுமை நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல உதாரணமாக மறுமை நாளில், மறுமை நாளை ஒருத்தர் நம்பிட்டார், அப்படின்னா அவர் அவரோட அடிப்படையை நம்பிட்டார். ஆனா மறுமை நாளில் என்னென்ன நடக்கும்னு நம்ப வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக என்னென்ன, எப்படி சூரியன் உச்சத்துக்கு வரும், எங்கட மேல என்னது உச்சத்துக்கு வரும், வேற எப்படி, அதாவது இந்த எழுப்பப்படு என்ன சொன்னீங்க, என்ன அட்ரஸ், அதாவது ஆடைகள் இல்லாமல் எழுப்பப்படுதல், வேற கேள்வி கணக்கு ஹிசாப். ஒருவர் மறுமை நாளை நம்புறாரு, ஆனா கேள்வி கணக்குல நம்புறதுக்கு மாதிரி இல்லையண்டார்னா அவர் என்னது மறுமை நாளை நம்பலன்னு அர்த்தம் ஆயிரு. ஹிசாப். அடுத்தது சொர்க்க நரகம், கூலி வழங்கப்பட நரகம் சொர்க்கம் என்று நான் மறுமை நாளை நம்புறேன், கேள்வியெல்லாம் நம்புறேன், ஆனா சொர்க்க நரகத்துல என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன்டா, அது பிழை. நான்கு. அடுத்தது மீசான், தராசு, அதை நம்பணும். அடுத்ததாக இறைவனை பார்த்தல், ருயத்துல்லாஹ், இறைவனை பார்த்தல். அடுத்ததாக மறுமை நம்புதல் நிறைய விஷயம் இருக்குது. சிராத்துல் முஸ்தகீம், சிராத் பாதை, ஒரு பாலம் என்ன செய்து இருக்கிறது, அதை கடந்துதான் சொர்க்கமோ நரகமோ அதை கடந்துதான் அப்படி என்ற பகுதி. அப்ப ஏழு, எப்படி, அதாவது அல்லாஹு தாலா நிழல் அளிப்பான், அரசுடைய நிழல் என்பதுல முரண்பாடு இருக்குது. அல்லாஹு தாலா நிழல் வழங்குவான், நம்ம அரசுடைய நிழல் இந்த ஹதீஸ்ல வந்துட்டா ஏத்துக்கல தான் ஓணும். ஆனா ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்தா ஃபீ தில்லிஹி யௌமலாதில்ல இல்லாதில்லு, அவனது நிழல், அது இறைவன் பிரத்யேகமான நிழல். அரிசுடைய நிழல் எங்கட கற்பனையில் எப்படி இருக்கேன்னா, அரிசுக்கு மேல சூரியன் இருக்கிற மாதிரி, அந்த நிழல் கீழே விழுற மாதிரி, அப்படி ஒரு கற்பனை. அப்படி இல்லை, அன்றைக்கு சூரியன் இல்லை, அது எங்களுக்கு அல்லாவுக்கு இறைவன் வந்து கீழே தானே செஞ்சிருப்பா, மக்களுக்கு நெருக்கமா தான் சூரியனை வச்சிருப்பா, அரசுக்கு மேல என்ன செஞ்சிக்க மாட்டான், அதை வைக்க மாட்டான். எஸ்பெஷலா அல்லாவோட நிழல் என்ன செய்வான், போடுவான், யாரும் போய் ஒதுங்க இயலாது, இறைவன் ஒரு நிழல் கொடுப்பான். அப்ப நிழல் வழங்குதல். வேறு மரணம், ஒரு ஆட்டுடைய வடிவத்தில் கொண்டு வரப்பட்டு அறுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு பின்னால மரணம் கிடையாது அப்படி என்று சொல்லப்படும். வேற ஒரு 9-10 விஷயம் சொல்லட்டும், இது எல்லாம் இதில் அடங்குது, மறுமை நாளை நம்புதல் அடங்குது. அதுல இன்னொரு பிரதானமானது என்ன, சூர் ஊதப்படல், முதல் சூர், இரண்டாவது சூர், இப்படி ஊதப்படுதல் அப்படி என்றது என்ன செய்து அமைது. அப்ப இவைகள் எல்லாம் வந்து மறுமை நாளை நம்புதல் என்ற பகுதியில், ஒருவர் மறுமை நாளை நம்பி சொர்க்க நரகத்தை மறுத்தால் மறுமை நாளை மறுக்கிறார். எப்படி இறைவனை நம்பி மறுமையை மறுத்தா இறைவனை மறுக்கிறார் என்று ஆகுமோ, அதே போல மறுமையை நம்பி நான் சொர்க்கத்தை நரகத்தை மறுக்கிறேன்டா, அதுவும் என்னது மறுமை நம்பிக்கையை மறுக்கிறதுக்கு சமம். என்னத்துக்கு மறுமை, நான் வந்து இறைவன் விசாரிப்பான் என்பதை மறுக்கிறேன் அப்படின்னா இறைவன் நீதியானவன் அல்ல என்று சொல்ல வேண்டி வரும். எனவே பல விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் இருக்கு மறுமையை மறுக்கிறதா அமையாது. இப்போ உதாரணமாக ஒருவர் வந்து மரணம் ஆட்டுடைய வடிவத்தில் கொண்டு வந்து அறுக்கப்படும் என்ற ஒருவர் மறுத்தாருண்டா, அவர் வழிகற்ற ஒரு வேலையை செய்கிறாரு, ஆனால் மறுமை மறுத்தாக என்ன செய்யாது, அது அமையாது. என்று சொன்னால் ஆட்டுடைய வடிவத்தில் மரணம் கொண்டு வரப்படும் அப்படின்றது அவர் ஹதீஸை மறுக்கிறான்னு அர்த்தம், அல்லது அந்த ஹதீஸுக்கு வேற விளக்கம் சொல்லி மறுக்கிறான்னு அர்த்தம். ஆனால் சில விஷயங்களை மறுத்தா மறுமையை மறுப்பதாகவே என்ன செய்யும், அமையும். இப்ப இறைவனை பார்த்தலை மறுத்தல், இது ஒரு வழிகேடு, ஆனால் மறுமையை மறுத்தா என்ன செய்யாது, அது அமையாது. இப்ப இறைவனை பார்த்தலை மறுத்தவர்கள் யார், முஹ்தஸிலாக்கள், முஹ்தஸிலாக்கள் என்ன செஞ்சாங்க, இறைவனை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது மாதிரி சில விஷயங்கள் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். மறுமை நாளை நம்புதல் என்ற பகுதியில் இவ்வளவு விஷயங்கள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன, இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. அதே போல இப்ப மறுமை நம்புதல் என்ற பகுதியில் இன்னொன்று சொன்னேன், ஒன்று மறுமை நடக்கும் என்று நம்புதல், அதான் அசல், அப்படி நடக்கும் என்று நம்பிய பின்னால் அந்த மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அடுத்தது முந்தி என்ன, மறுமை முன்னறிவு அடையாளங்கள், அதுக்கு சொல்றது அதாவது அஷ்ராத்து ஸாஅ, மறுமையுடைய அடையாளங்கள். இந்த அடையாளங்களை இரண்டா பிரிப்பாங்க, என்ன எப்படி பிரிப்பாங்க, சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள். சிறிய அடையாளம் பெரிய அடையாளம் எல்லாம் எங்களுக்கு பெருசு, ஆனா அடையாளம் என்ற அடிப்படையில் பார்த்தோம்னா பெருசு சின்ன என்ன செய்து இருக்குது. சரி, பெரிய அடையாளங்கள் அப்படி என்று சொல்றது எப்படி பிரிக்கிறது? இதான் மறுமை சம்பந்தமா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள், பிரதானமான விஷயங்கள். எப்படி பிரிக்கிறது பெருசு இது சிறிது? சத்தம் கொஞ்சம் கூட கேட்டா பெருசு, எப்படி என்ன அதான் அது எப்படி அது பெரிய அடையாளம், எப்படி மற்றது சின்ன அடையாளம்? இது பெரியது இது சின்னு ஒரு ஆள் கேட்க, நீங்க எப்படி இதை பெரிய அடையாளம் பிரிச்சீங்க, இதை எப்படி சின்ன அடையாளம் பிரிச்சீங்க? யுத்தம் நடக்கிறது பெரிய அடையாளத்தில் சேர்க்கிறீங்கல்ல, ஆனா பெரிய விஷயம், அது பெரிய விஷயம். சாதாரணமா ஒரு மிருகம் வந்து பேசுறத பெரிய அடையாளம்ன்றீங்க, ஆனா அது ஒரு சின்ன விஷயம். ஒரே ஒரு தடவை நடக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னது, உதாரணமாக இரண்டு கூட்டங்களின் சமுதாயத்தில் உருவாகி ஒருவருக்கு ஒருவர் சண்டை பிடித்துக் கொண்டு சண்டை பிடிக்காத வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. அது ஒரு முறை தான் நடந்தது, ஒரு முறை தான் நடந்தது. அப்ப அதுக்கு என்ன எப்படி பிரிக்கிறது? இதுதான் நம்ம ஒரு படிக்கிற விஷயத்துல மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதில் ஒன்று நடந்தால் மற்ற ஒன்பதும் தொடர்ந்து வரும். அதுல ஒன்று நடந்தால் மற்ற ஒன்பதும் தொடர்ந்து வரும், அதுக்கப்புறம் மறுமை நாள் தான் நடக்கும். அதுக்கப்புறம் இடையில சின்ன எதுவும் நடக்காது. இந்த அடையாளங்கள் பெரிய அடையாளத்துக்கு என்ன வரை விளக்கணும் என்றா, ஒன்று நடந்தால் ஒரு மாலை மணி மாலையை நீங்க அவுத்துறீங்க, முதல் மணியை தொடர்ந்து எப்படி மற்ற அனைத்து ஒன்பது மணி இருக்கணும், அந்த ஒன்பதும் எப்படி தொடர்ந்து வருமோ அது மாதிரி வேகமா என்ன செஞ்சிடும் வந்துவிடும். இது முதல் விஷயம். இரண்டாவது, அதுக்கு பின்னால மறுமை நிகழ்வதை தவிர வேற எதுவும் என்ன செய்யாது இருக்காது. இன்னொரு அடையாளம் வாரது, இன்னொரு அடையாளம் வாரது இருக்கு, கோர்வையாக எல்லாம் வந்து விழுந்துரும். அதோட என்னது மறுமைதான் கடைசி அப்படின்னு இருக்கு. அப்ப இரண்டு வகையில் என்னது பெரிய அடையாளம் என்பது எதற்காக வேண்டி தெரியுமா, அதற்கு அடுத்தது மறுமை என்பதனால. இது மூன்றாவது, அந்த அடையாளத்தை ஒருத்தன் பார்த்தாண்ட, அந்த பத்துல ஒன்றை பார்த்தாண்டா மறுமை வந்துட்டு அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகும், மறுமை வந்து விட்டது என்று கன்ஃபார்ம் ஆகிரும். அதனாலதான் அந்த அடையாளத்தில் ஒரு முக்கியமான அடையாளம் என்ன, சூரியன் மேற்கிலிருந்து உதித்தல். மேற்கிலிருந்து உதித்த பின்னால யார் ஈமான் கொண்டாலும் அவருடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன் அது அடையாளம்? அதுக்கு அடுத்தது மறுமைன்னு அவனுக்கு விளங்கிடும், அதுக்கு அடுத்தது மறுமை என்று விளங்கிடும். அப்படி பல அடிப்படையில பெரியதுன்றதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது மறுமை தான், அதுக்கு இடையில வேற அடையாளங்கள் இல்லை. ஒரு அடையாளம் நடந்தா தொடர்ந்து எல்லா அடையாளமும் என்ன செஞ்சிடும் அதுல வந்துடும். அது வந்தால் அதாவது அதுக்கு பின்னால ஈமான் என்ன செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது போன்ற விஷயங்கள் அடிப்படையாக வைத்து இது பெரிய அடையாளங்கள் என்ன செய்யுது பிரிக்கப்படுது. மொத்தம் எத்தினது 10 அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் மறுமையின் 10 அடையாளங்கள் தமிழ்ல என்ன செஞ்சுக்கிறாங்க, நூல்கள் போட்டிருப்பதை பார்க்கணும். ஆனா இதுல எது முதலாவது எது கடைசியாவது, இதுல முரண்பாடு இருக்குது. இது முதலாவது எது கடைசியாவது முரண்பாடு இருக்குது. ஆனால் 10 அடையாளம் சரி, அந்த 10 அடையாளங்களை ஒரு 5 அடையாளங்களை சொல்லுங்க. நம்மளுக்கு முதலாவது ஞாபகம் தஜ்ஜால், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை. ஒரு மிருகம் என்னது வெளியே வந்து பேசுற, அடுத்து யஜூஜ் மஜூஜ், எப்படி ஒரு நெருப்பு வந்து மக்களை வந்து மஹ்ஷர் வரைக்கும் என்னது அழைச்சிட்டு போறது, 5 எப்படி பூகம்பம், அதாவது ஹஸ்ஃபுன் பில் மஷ்ரிக் வ ஹஸ்ஃபுன் பில் மக்ரிப் வ ஹஸ்ஃபுன் ஃபி ஜஸீரத்தில் அரப், அரபிய தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம், கிழக்கில் ஒரு பூகம்பம், மேற்கில் ஒரு பூகம்பம். பூகம்பம்னா எப்படி, அது பூகம்பம் தான் அப்படின்றது என்ன செய்யும், உலகமே திரும்பி பார்க்குற அமைப்பில் என்ன செய்யும் அது இருக்கும். அப்படின்னா இது வரைக்கும் வரலை, இது வரைக்கும் வரவில்லை. சரி, இப்போ வேற அது இசாஸ் தான் சொல்லிட்டாச்சு, மரியம் மலஸ் தான் இறங்கி வரதா, சரி மஹதி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரது, அடுத்தது மஹதி வருதல், தஜ்ஜால் ஓகே ஒரு தடவை தான், தஜ்ஜால் ஒரு தடவை வருது. அடுத்தது வேற என்ன, சூரியன் பிரதானமான அடையாளம் மேற்கில் இருந்த சொல்லிட்டாச்சோ, சரி நானும் திருப்பி திட்டுறேன் ரெண்டு முறை வரைக்கும். இப்படி சில முக்கியமான அடையாளங்கள் என்ன செய்யும், அதாவது அந்த இறுதிக்கால பகுதியில் என்ன செய்யும் நடக்கும், இது பிரதானமான பெரிய அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் இது வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கல்ஹரஸ் மணிமாலை போல ஒன்று ஒன்று வந்தா அடுத்து தொடர்ந்து என்ன செஞ்சிடும் வந்துடும் என்று சொன்னார்கள். அப்ப சின்ன அடையாளங்கள் மொத்தம் எத்தனை, நான் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்கள் அப்படின்னு தொகுத்து ஒரு 4 தொடர் பேசினேன். அதில் வந்து முழுமையாக என்ன செஞ்சார், இந்த சிறிய அடையாளங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சவர்கள் கிட்டத்தட்ட 70% 80% நினைக்கிறீங்க, சரியாக ஞாபகம் இல்லை. அந்த அடையாளங்களை என்ன செஞ்சேன், விரிவாக அந்த ஒவ்வொன்றையும் சுருக்கம் சுருக்கமாக நாலு மணி தியாலங்கள் பேசினேன். எல்லாம் சின்ன அடையாளங்கள், சின்ன சின்ன அடையாளங்கள் ஒரு 10 சொல்லுவோங்க, மறுமையாளுடைய சிறிய அடையாளங்கள் ஒரு 10. எப்படி? எழுதுகோள் பரவும், அதாவது ஃபுஷூல் கலம், எங்க பார்த்தாலும் பேச்சு எழுத்து அமல் இல்லை, ஆனால் பேச்சு எழுத்து என்ன செய்யும், உலகம் ஃபுல்லா பரவி இருக்கும், எல்லா வகையிலும் பரவி இருக்கும். உண்டு வேற எப்படி? கல்வி உயர்த்தப்படும், அதாவது எப்படி உலமாக்கள் இல்ல, இல்ம் உயர்த்தப்படும், இல்ம் உயர்த்தப்படுறது உலமாக்களை கை, அதாவது மரணிக்க செய்வதன் மூலம், உண்மையான உலமாக்களை கை செய்வதன் மூலம். சில உலமாக்களை மௌத்தாக்கினா நல்லது, உண்மையான உலமாக்களை இல்ம் உள்ளவர்களை மரணிக்க செய்வதன் மூலம் இல்ம் என்ன செஞ்சிடும், போயிரும். இரண்டு, வட்டி பெருகுதல், விபச்சாரம் பெருகுதல், வட்டி பெருகுதல் இல்ல விபச்சாரம் பெருகுதல் என்ன செய்து இருக்குது, எப்படி கொலைகள் அதிகரித்தல், எந்த அளவுக்கு அதிகரிக்கும், கொல்லப்பட்டவர்களுக்கு நான் ஏன் கொல்லப்பட்டேன்னு தெரியாது, கொண்டவனுக்கு நான் ஏன் கொண்டேன்னு தெரியாது. வேற ஆடு மேய்ப்பவர்கள், சாதாரணமாக இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்யும், அதாவது பெரும் மாளிகை என்ன செய்வார்கள், கட்டுவார்கள். அதுக்கு ஒருத்தர் விளக்கம் சொன்னாரு, இன்னைக்கு பாட்டா அப்படி என்று சொல்லி செருப்பு கம்பெனிக்குதே, செருப்பு விற்கிறது தானே அது உலகத்தில் என்ன, அது பிரபல ஒரு காலத்தில் செருப்பு வியாபாரம் வந்து இன்டர்நேஷனல் வியாபாரமாக மாற இயலுமா, இயலாது. அதே போல இந்த பால்மா என்கர், அது போல பால்மா இது இருக்குதே, இதெல்லாம் மாடு மேய்க்கிற வேலை தானே. ஆனா உலகம் உள்ள என்ன செய்யுது, பெரும் பணக்காரனா என்ன செய்யறான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் என்ன செய்ய சொன்னார்கள், இருக்கலாம் அல்லாஹுவால. அது போல வேற அரேபிய சவுதி அல்ல, ஜசீரத்துல் அரப் செழிப்பாக என்ன செய்ய, அதாவது சோலைகள் இதெல்லாம் ஓடும் அப்படின்னா அது இன்னும் நடக்கலை. அதை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பெட்ரோலியம் அப்படியெல்லாம் சொல்றாங்க, அது அதல்ல, அது சோலையாது, அது சோலை அல்ல, சரியா? அப்ப அந்த மாதிரி செல்வம் கொளிக்கும், செல்வம் கொளிக்கும்ல அந்த பசுமையாக என்ன செய்யும், அது மாறும். வேற பெண்களுடைய பொறுப்புகள் இல்லை இல்லை அப்படி வரல, அது மறுமை அடையாளம் இல்லை, இப்படி வந்திருக்கு. என்ன வியாபாரத்தில் கணவனுக்கு பெண்கள் துணையாக வந்து அவங்களும் என்ன செய்வாங்க, பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா பாங்க செல்ற டைம்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, ஆனால் அவர் பள்ளிக்கு போவார், வைஃபை வச்சுட்டு அப்படி அந்த அளவுக்கு என்ன செய்யும், அதிகரிக்கும். தகுதி இல்லாதவர்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்படும். வேறு அமானிதம் பால்படுத்தப்படுவதுதான் தகுதி இல்லாதவர்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்படுதல் அப்படின்னு. கட்டிடங்கள் என்ன செய்யும், எத்த தாவலும் ஃபில் புண்ணியான், அவன் பெருசா கட்டினதுக்காக நான் என்ன செய்யணும், கட்ட வாழ்றதுக்கு இல்லை, அவன் ரெண்டு மாடி நான் மூணு மாடி, என்ன சம்பளத்துக்கு ஏத்த நான் கட்டணும், சரியா? இந்த போட்டி பள்ளிகளுக்கு இடையில போட்டி, தபாகி தொழுற வாரம் ஒரு வரி தான், ஆனா பள்ளி கட்டிக்கிறது எப்படி, அந்த ஊருக்கே அந்த அந்த மாவட்டத்துக்கே பள்ளி மாதிரி என்ன செய்ய கட்டுறீங்க, ஆனா வார வாரம் பத்தி கவனம் இல்லை, இமாரா அதாவது பள்ளியை வந்து பெருசாக்குறது. இது போல பல அடையாளங்கள் என்ன செய்யுது, நிறைய நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்ப நிறைய பேருக்கு அடையாளம் நிறைய வந்துகின்றீங்க, நிறுத்திட்டு அப்ப நிறைய அடையாளங்கள், இவைகளை நம்ப வேண்டும், இவைகளை நம்ப வேண்டும். ஆனால் இதுல சில விஷயங்கள் இருக்குன்னா அதை மறுத்தா மறுமை நாளை மறுத்ததாக என்ன செய்யாது, ஆகாது. ஆனால் அது வழிகேடு, வலாலத் வழிகேடு என்று சொன்னா, அவரை வழிகேடுன்னு நம்ம சொல்ல வரல, அதுல உண்டை மறுத்தா அது வழிகேடு, அவர் வழிகெடுக்காது, அவர் எந்த அடிப்படையில் அதை வறுக்கிறாரோ அதை வச்சுதான் அவரை வழிகேடுன்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். உதாரணமாக தஜ்ஜாலுடைய வருகை ஒருத்தர் மறுக்கிறார், தஜ்ஜாலுடைய வருகை ஒருவர் மறுக்கிறார், மறுத்தா நம்ம என்ன செய்வோம், அந்த கருத்து வழிகேடான கருத்து, ஆனா அவரை நம்ம வழிகேடுன்னு என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். காரணம், வழிகேடுன்ற ஒருவருக்கு தீர்ப்பளிப்பதற்கு சில சுருத்துவ மவானியா நிபந்தனைகள் இருக்குது, சில தடங்கள் இருக்குது, அந்த தடங்கள் நீங்கணும், அந்த நிபந்தனைகள் ஏற்படணும், அந்த தடங்கள் நீங்கணும், அந்த நிபந்தனைகள் என்ன செய்யணும், ஏற்படணும். இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் வழிகேடுன்னு சொல்லலாம், ஆனா கருத்து என்ன, அது வழிகேடுதான், அது வழிகேடான ஒரு கருத்து. போல மகதியை மறுத்தல், அது போல என்ன, மேற்கிலிருந்து சூரியன் வாரத்தை வேற மாதிரி விளக்கம் சொல்றது, ஜஜூத் மௌஜூத்துக்கு போட்டு அமெரிக்கா யூகேன்றது விளங்கிட்டா, அது அமெரிக்கா யூகேமா, எது இந்த ஜஜூத் மௌஜூத், சரியா? இப்படி ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லி அதை தலைகீழாக மாத்தி திசை திருப்பி இந்த மாதிரி, அல்லது தஜ்ஜால் வருவான் நல்ல மனுஷன் தான் சொல்றது, மாத்தி விட்டா தஜ்ஜால் வாரத்தோட நம்புறாரு, ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல காலகட்டத்தில் அவர் என்ன செய்வார், வருவார், ஹெல்ப் பண்ற மாதிரி என்ன செய்வார், வந்துட்டு போவார் என்று யாரா சொன்னாருன்னா, அது ஒரு வழிகேடு. எனவே இவைகளை மறுத்தல் மறுமையை மறுத்தலாக என்ன செய்யாது, அமையாது, இவைகளை மறுத்தல் மறுமையை மறுத்தல், ஆனா அது ஒரு வழிகேடான தவறான ஒரு கோட்பாடு சித்தாந்தம் என்றதை வழங்க வேண்டும். அப்ப இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்க என்று சொன்னால், மகதியை மறுப்பவர்கள் யாரு? ஒரு கூட்டம், நம்ம தெரிஞ்ச கூட்டம் யாரு? ஷியாக்கள் மகதியை வரவேற்று எதிர்பார்த்துக்க நிக்கிறாங்க. மகதி எப்படியா வரணும்? சரியா, மகதி வாரதாக இருந்தா உலகத்துல பெரிய ஃபித்னா வரணும், அதனால ஃபித்னா செய்யுங்கன்றாங்க. ஃபித்னா செய்யுங்க, அந்த பீரியட்ல தான் மகதி என்ன செய்வாரு, வருவாரு. அவரை வர வைக்கிறேன்டா, ஒரே வழி என்ன, எல்லா அநியாயத்தை நம்ம செய்யணும்ன்றாங்க. மகதியை முழுமையா எதிர்பார்த்துட்டு, அதுகளை பார்த்தா அவங்க எதிர்பார்க்கிற மகதி தஜ்ஜால் தான். அவங்க எதிர்பார்க்கிற மகதி தஜ்ஜால் தான். ஏன்னா ஃபித்னாவுடைய காலத்துலாம் வருவான், இவங்க நிறைய வேலை செய்யுங்கன்றாங்க. அந்த மகதி வந்து அரபுகளை கொலை செய்வார்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அப்ப தஜ்ஜால் தான் அது, அது தஜ்ஜால் தான். ஆனா அதாவது மகதியை மறுக்கக்கூடிய கூட்டம் யாரு, யார் சொன்னீங்க? காதியானி. அவங்க வந்து என்னது, ஒமா, அதாவது ஒமா மஹதி இல்லா ஈசா, மஹதி ஈசா உண்டு தான் அப்படின்ற ஒரு செய்தி வருது, விட்டு கட்டப்பட்ட செய்தி. அதை வச்சு அதாவது ஈசா மஹதி ரெண்டே உண்டு ஆக்கி, ஈசா அலஸ்லாம் மரணித்து விட்டார்னு ஆக்கி, வரமாட்டார்னு ஆக்கிட்டு இப்ப யாரை கொண்டு வச்சுக்கிறது, அஹமது மிர்சா குலாம் அல் காதியானி அவர் தான் என்னது வந்திருக்கிறாரு, சரியா அப்படின்னு இப்ப அவரும் வந்து முடிச்சிட்டார். அப்ப என்ன எங்கட கேள்வி என்ன, ரசூலா கலிபுரம் நபி வருவார்னு சொன்னா அந்த கோட்பாடு முதலாவது பில, சரி வருவார்னு வச்சா ஏன் இவரோட நின்றுட்டு, இன்னும் கொஞ்சம் நபிமார் வர வேண்டியதானே, அதே மிர்சா குலாம் முகமது அல் காதியானியோட நின்றுட்டு புதிதாக விதத்துக்களை ஏற்படுத்தலாம் என்று சொல்றவங்களுக்குள்ள சோதனை என்னென்னா, கூட்டுதுவா ஓகே, இரண்டாவது பாங்கு சொல்லலாம், அல்லது பாங்குக்கு முன்னால செலவா சொல்லலாம், அதெல்லாம் ஓகே. ஏன் புதுசா ஏற்படுத்துறீங்க, இல்ல எல்லாம் போன வருஷத்துல ஏற்படுத்தினதான் இந்த செஞ்சுட்டீங்க, இந்த வருஷம் கொஞ்சம் நாலஞ்சு ஏற்படுத்த வேண்டியதானே, இல்ல இங்கதான் பிரச்சனை உண்டாகிக்குது. அதே போல கபர் கட்டுறதை பாக்கலாம், நீங்க ஊழியாக்களை கபர் கட்டலாம்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு பத்து வருஷத்துக்குள்ள யாருக்கும் கபர் கட்டுறாங்க இல்ல, இப்ப புதுசு புதுசா கட்டிக்கின்றதான் ஹக்கு. பள்ளி மோதி மௌத்தாரா அவருக்கு கபர், இமாம் மௌத்தாரா அவருக்கு ஒரு கபர் தொடர்ந்து கட்டப்பட்டு, அவங்க உண்மையை சொல்றாங்கன்னு அர்த்தம். எல்லாம் போன நூற்றாண்டு நடந்ததுக்கு இந்த நூற்றாண்டுல வாதாடிக்க நிற்கிறாங்களே தவிர புதுசா என்ன செய்தில்ல, உருவாகுதில்லை. இது வழிகேட்டுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம், இஸ்திம்ராரியத்தில் இல்லை, தொடர்ச்சி இல்லாதது வழிகேட்டுக்கான ஒரு அடையாளம். எனவே மறுமை நம்புதல் என்பதுல மூணு பிரதான பகுதி இருக்கு. ஒன்று அத்திவாரம் மாதிரி மறுமை நிகழும் என்ற பகுதி, மறுமை நம்புதல் என்ற பகுதி. அடுத்தது என்ன, கிளை மாறி என்ன, மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், மறுமைக்காக நடக்கக்கூடிய முன்னறிவிப்புகள், அது பெரிய அடையாளங்கள் சிறிய அடையாளங்கள் என்றிருக்குது. பெரிய அடையாளத்தை வித்தியாசப்படுத்துவது எப்படி, அது அல்லாம அனைத்துமே என்னது, சிறிய அடையாளங்கள். இதுதான் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதிகள். இப்ப குர்ஆனுடைய ஒருவர் கேட்கிறார் உங்களுக்கு, மறுமை நாள் சம்பந்தமாக நம்ம குர்ஆன் வசனங்களை சொல்லித்தான் நம்ப வைக்கணும்ன்றது அல்ல, ஏன், இஸ்லாத்துடைய அடிப்படைகள்ல உள்ள ஒரு விஷயம். ஆனா இந்த மறுமையை நாங்க மட்டும்தானா நம்புறோம் கேட்டா இல்ல, அடுத்தது யார் நம்புறாங்க எங்களே மாதிரி, கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள், அடுத்தது யூதர்கள் என்ன செய்கிறார்கள், நம்புகிறார்கள். இப்படி நம்பக்கூடியவங்க நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் மறுமையை வந்து சொர்க்கமா மட்டும் காட்டுறவங்க இருக்கிறாங்க, மறுமையை சொர்க்கமாக மட்டும் காட்டக்கூடியவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அதே போல சொர்க்கத்தை நரகத்தையும் சொல்லி காட்டக்கூடியவங்க யூதர்கள்ல ரெண்டு மாதிரி காட்டுறாங்க, சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குன்னு காட்டுறாங்க. மறுமை நம்பக்கூடியவர்கள் தான், இந்த மூன்று பேரை நம்பக்கூடிய ஒரு சம்பவம் இருக்குது. அக்லியத்தா நம்புறது வேற, சிந்தனை ரீதியான வாதாட்டத்துல நம்புறது வேற, இந்த மூன்று பேர் நம்பக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம், குகைவாசிகள், குகைக்குள்ள ஒரு கூட்டம் போனாங்களே, அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு ஒரு அல்லாஹ் உத்தரவு எழுப்பினா, திருப்பி வந்தா, திருப்பி வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்னது, நம்ம ஏதோ ஒரு எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்களோ நினைச்சு உள்ளுக்கு போறோம், அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்ப இந்த சம்பவத்தை நம்பக்கூடியவங்க தான் இந்த மூன்று சமுதாயம். அல்லாஹு தஆலா சொல்றான், மறுமை நாள் இருக்கிறதுக்கு அந்த சம்பவம் என்னது, ஒரு ஆதாரம் அப்படின்றான். மறுமை நாள் இருக்கிறது என்பதற்கு ஒரு ஆதாரம் அதுன்றான். இதுல இருந்து எங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது, என்னன்னா நாங்க எப்பையும் ஆதாரம் என்ற அந்த பகுதிகளை சுருக்கியே பார்க்க கூடாது. குர்ஆன்ல வந்தா அது ஆதாரம், ஹதீஸ்ல வந்தா அது ஆதாரம். குர்ஆனை ஹதீஸை நம்ம தாண்டக்கூடாது, வணக்க வழிபாடுகள்ல நம்பிக்கை விஷயங்கள்ல என்ன செய்யக்கூடாது, தாண்டக்கூடாது. அதற்காக வேண்டிய ஆதாரத்தன்மை இந்த விஷயத்துல மட்டும் சுருங்கிடும் என்று அர்த்தம் அல்ல. சில விஷயங்கள்ல என்னது, ஆதாரத்தன்மை விரிஞ்சு கண்டு போகும். உதாரணமாக பல, அதாவது கோடி மக்கள் நம்புறாங்க, ஒரு 400 கோடி மக்கள், ஒரு 500 கோடி மக்கள் நம்புறாங்க. அந்த நம்பிக்கை சிந்தனைக்கு முரண்பாடு இல்லாமலும் என்ன செய்யுது, இருக்குது. சிந்தனைக்கு முரண்பாடு இல்லாமலும் இருக்குது, சலாமத்தான நம்பிக்கையாகவும் என்ன செய்யுது, இருக்குது என்று சொன்னால் அதுல ஒரு உண்மை என்ன செய்யும், அதுல இருக்கு, அதுல ஒரு உண்மை அதுல இருக்கும். உதாரணமாக உலக மக்கள்ல ஒரு சும்மா அரிதான தேவையில்லாம வம்புத்தனமாக மறுக்கக்கூடிய ஒரு விகிதாசாரத்தை விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, 95% இந்த உலகத்தில் எதை நம்புறவங்க? இந்த உலகம் படைக்கப்பட்டது என்பதை நம்புகின்றவர்கள், கடவுளால் படைக்கப்பட்டதுன்னு நம்புறவங்க. இந்த நம்பிக்கை ஆதார அடிப்படையில் வர வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சுக்குது? அது பதியப்பட்டிருக்குது. இதை எப்படி மாத்திக்கலாங்கடா? சிந்தனை ரீதியாக மாத்திக்கல, வாத பிரதிவாதங்கள் வச்சுதான் என்ன செய்யறாங்க, மாற்றிக்கொள்கிறார்களே தவிர ஆள் மனதில் என்ன செய்யல, அது அவர்களால் மாற்ற முடியாது. நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தனை என்ன செய்யலாது, யாராலே மாற்ற முடியாது. ஏன்னா நல்லா தெரியும், நான் உருவாக்கல என்று, நான் என்னை உருவாக்கவில்லை என்று தெரியும். என் தாய் தந்தை இந்த உருவாக்கத்துல சம்பந்தப்பட்டார்களே, அவங்க படைக்கல என்றது என்னது தெரியும். எப்படியோ இது ஒண்ணு நடக்குது என்ற பகுதி இன்னொருத்தனால செய்யப்படுது, இன்னொன்றால செய்யப்படுது என்றது இயல்பாக பதிவு செய்யப்பட்ட விஷயம். அந்த வாத பிரதிவாதங்களை வச்சுதான் மறுத்துக்கிறாங்களே தவிர மற்றபடி இல்லை. ஆனா உலகத்துல 95% இந்த நம்பிக்கையில் உள்ளவர்கள். இந்த நம்பிக்கைக்கு என்னது பெரியோர், அது ஆதாரம், அது பெரியோர். அதே மாதிரி மறுமை விஷயம் ஒரு ஆதாரம் தான். மறுமை விஷயமும் இன்றைக்கு சமுதாயத்தில் பெரும்பாலான மக்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் உட்பட பலர் நம்பக்கூடியவர்கள். சில நம்பிக்கையில சிதைவு இருக்கலாம். உதாரணமாக இந்துக்கள் நம்புறாங்க, ஆனா அந்த நம்பிக்கை சிதைந்த நம்பிக்கை, மறுஜன்ம கொள்கை இப்படி நம்புறாங்க. ஆனா எப்படியோ மரணத்துக்கு பிறகு ஒன்று இருக்கிறது என்ற நம்பிக்கையில என்ன செய்யறாங்க, இணைந்து கொள்கிறார்கள். எப்படி உண்டாகுது இதெல்லாம், இதெல்லாம் என்னது, எப்படி உண்டாகுது நீங்க பார்க்க வேண்டும். அதுக்காக வேண்டி நான் சொல்லல உலகத்துல எல்லாரும் சேர்ந்து நம்பினா அது சரி என்று சொல்ல வரல. இரண்டு விஷயங்கள் கவனிக்கணும். ஒன்று, எல்லோரும் நம்பக்கூடிய நம்பிக்கை, சலாமத்தான நம்பிக்கை. சிந்தனையால எந்த வகையில என்ன செய்யலது, முரண்படல, சிந்தனை அதை என்ன செய்யுது, அங்கீகரிக்குது. உலக மக்களுடைய சிந்தனை அங்கீகரிச்சு எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புல உள்ள ஒன்று பிரச்சாரம் செஞ்சு என்ன செய்யலாது, உருவாக்க இயலாது. இவ்வளவு காலமாக இன்றைக்கெல்லாம் மீடியாலையாவது பிரச்சாரம் செய்யறனு சொல்லலாம். அது எப்படி சம்பந்தமே படாத கண்டங்கள் இப்படியே அமெரிக்கா கண்டம் ஒன்று இருக்கு போய்தான் தெரியுது, இல்லாட்டி அதை இந்திய கண்டம் நினைச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிற மக்களுடைய இந்த நம்பிக்கை எப்படி இங்க பாஸ் பண்ணப்படுது, எனவே என்ன செய்யலாது, அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. எனவே இரண்டு விஷயங்கள், ஒன்று குர்ஆன் சொன்னால் அதாவது எல்லா மக்களும் நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை, சிந்தனைக்கு முரண் இல்லாத நம்பிக்கை, இந்த மறுமையினாலுடைய நம்பிக்கை. இந்த மறுமை நம்பிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நம்பிக்கை, இதை நான் தலை தனி தலைப்பாக மறுமை நாள் நிகழுமா என்ற தலைப்பில், மறுமை நாள் நிகழுமா அப்படிங்கிற தலைப்பில் இதற்குரிய ஆதாரங்கள், சிந்தனை ரீதியான ஆதாரங்கள், குர்ஆன் சுன்னா ரீதியான ஆதாரங்கள், எப்படி இதெல்லாம் புரிந்து கொள்ளலாம், அதுக்கு அல்லாஹு தஆலா பிராக்டிக்கலா அப்படி ஆதாரங்களை சொல்றான் குர்ஆன்ல. உதாரணமா சூரத்துல் பக்ரா எடுத்தா மூன்று சம்பவம் சொல்றான். உண்டு யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம், பறவைகளை எடுத்து அவர்களை வெட்டி எடுக்க வைக்கிறது. அடுத்து என்ன, ஒரு மா ஒரு ஒருவரை கொலை செஞ்சிட்டாங்க, அந்த கொலை செஞ்சவனை வந்து எழுப்ப வைக்கிறதுக்காக என்னோட மாறை அறுக்க வச்சு அந்த மாட்டுடைய ஒரு துண்டு அடிக்க வச்சு அவனை எழுப்பின சம்பவம். கதாலிக்க யுஹயில்லாஹுல் மௌதா, இப்படித்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், உயிர்ப்பிப்பான் என்று வரக்கூடிய இரண்டாவது சம்பவம். மூன்றாவது என்ன, உசைர்ந்த சம்பவம், எப்படி அவர் ஒரு கிராமத்துக்கு பக்கத்தால் போறாரு, அதாவது அல்லாஹு தஆலா எப்படி இந்த கிராமத்தை என்னது உயிர்ப்பிப்பான் என்று பார்க்கிறான். கிராமம் அழிஞ்சு போயிருக்குது, அல்லாஹ் அவரை 100 வருஷம் என்ன செய்யறான், மரணிக்க வைக்கிறான். அவரை கழுத பக்கத்தில் இருக்குது, என்னது உணவு பக்கத்தில் இருக்குது, எழுப்பி பார்க்கிறாரு, உணவு வந்து லம்யத்தை சென்ன அப்படியே இருக்குது, ஃப்ரெஷ் ஆகிக்குது, கழுத இறந்து போய் எலும்பாகி உக்கி போயிருக்குது. அப்ப நல்லா விளங்குது அவருக்கு, உணவு ஃப்ரெஷ் ஆகிருக்குது, கழுத உக்கி போறவங்களுக்கு நீண்ட காலம், நான் நீண்ட காலம் என்ன செஞ்சுட்டேன், நான் வந்து தூங்கிட்டேன்னு விளங்குது. அப்ப அவர் உணர்ந்து கொள்றாரு, அல்லாஹ் நினைச்சா என்ன செய்யலாம், என்னை எழுப்புவதற்கான ஆற்றல் உள்ளவன், ஆற்றலும் நம்பி இருந்தாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் என்னது, ஆனா மனதில் உறுதிப்படுத்துவதற்காக அந்த மாதிரி அவர் என்ன செய்தார், செய்தாரு. இதெல்லாம் பிராக்டிக்கல் உதாரணங்கள், இதெல்லாம் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்லி காட்டுறான். இது போன்ற நிகழ்வுகள் என்ன சொல்றோம், அல்லாஹ் எங்களுக்கு உதாரணம் காட்டுறான். பூமியை நீங்க வறண்ட பூமியை பாக்குறீங்க, வறண்ட பூமியில உங்களுக்கு பார்க்க கொள்ள விளங்குது, இதுல எதுவுமே நடக்க சாத்தியமில்லை, மழை பெய்யுது, புட்பூண்டுகள் முளைக்குது, தாவரங்கள் உருவாகுது, எப்படின்னு கேட்கிறான், அதாவது ஆடி அதுல இருந்து எல்லாம் உருவாகுது, அப்பயா கொஞ்சம் படிப்பினை பெறக்கூடாதா, இந்த மழை பொழிந்து இது உருவாக்க முடியும் என்றால் உக்கி போன எலும்புகள் அல்லாஹு தஆலா என்ன செய்யலாம், அதாவது உருவாக்க முடியும் என்பதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதான்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே பிராக்டிக்கல் உதாரணங்கள், ஆதார தன்மை இழந்த உதாரணங்கள் அல்ல, சிந்தனைக்கு முரண்பட்ட வருகின்ற தன்மையில மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம அதாவது வெளியே போடணும் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு செய்திகளும் மறுமை நாளுடைய அந்த அடையாளங்களை குறிக்கக்கூடிய அம்சங்கள். அடுத்ததாக அதாவது இந்த உலகம் அழிக்கப்படும் என்கின்ற அந்த செய்தியில வந்து ஒரு கேள்வி இருக்குது, சொர்க்கம் நரகம் அழிக்கப்படுமா, இப்ப சொர்க்க நரகம் இருக்குது, சொர்க்க நரகம் அழிக்கப்படுமா, மலக்குமார்கள் அழிக்கப்படுவார்களா? எல்லாமே அழிக்கப்பட்டு விடுமா? அல்லாஹு தஆலா சொல்றான், குல்லு மன் அலைஹா ஃபால். அந்த பூமியில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே என்ன செய்வார்கள்? அழிந்து விடுவார்கள் அல்லாஹுவை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னொரு இடத்துல இறைவன் நாடியவர்களை தவிர என்று சொல்றான், இறைவன் நாடியவர்களை தவிர. அப்ப இவர்கள் அதுல வருவார்களா வரமாட்டார்களா என்ற முரண்பாடு இருக்குது. நாங்க எப்பையும் குர்ஆனிலே சொன்னாலே நேரடியாக வராது விட்டால் இந்த உலகத்துல எல்லாமே அழியும். அல்லாஹு தஆலா யாருக்கு விதிவிலக்கு கொடுக்கிறானோ அவர்களை தவிர என்ற குர்ஆன்ல சொல்ற, அதை அப்படியே என்ன செய்ய வேண்டியதான், ஏற்றுக்கொள்ள வேண்டியா. யார் யார் விதிவிலக்கு கொடுக்கவர்களா இருப்பாங்க தெரியாது. சில வேலை சூர் உருவர் அதுல வரலாம், சில மலக்குமார்கள் அதுல வரலாம், சொர்க்க நரக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ள படைப்புகள் ஹூர்லீன்கள் அதே போல சிறுவர்கள் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அவர்கள் வரலாம். நம்மளுக்கு என்னது அது தெரியாது. இந்த வகையில நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இதுல விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள் யாருன்னு யாராவது கேட்டீங்கன்னு சொன்னா நேரடியான எந்த செய்தியும் என்னது இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள. நான் மலக்கு விஷயத்துல ஏற்கனவே அப்படி ஒன்று சொன்னேன், மலக்குமார்கள் ஆண்களா பெண்களா எப்படி படிச்சாங்க? இந்த தௌரால மின்ஹாஜுல் முஸ்லிம்ல மலக்குமார்கள் ஆண்களா பெண்களா எப்படி படிச்சோம்? எப்படி ஆண்கள் வேற அடுத்து நொண்டுதான் இது. மலக்குமார்கள் ஆண்களுமா பெண்களா, ஆண்களா பெண்களா என்பது சம்பந்தமாக எந்த செய்தியும் வரலன்னு படிச்சோம். ஆண்கள் படிக்கல, எப்படி படிச்சோம்? எந்த செய்தியுமே வரவில்லை. வராத விஷயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆனா பெண்கள் அல்லன்னு அல்லாஹ் மறுத்திக்கிறான், பெண்கள் அல்ல என்று அல்லாஹு தஆலா மறுத்திருக்கிறான். இப்ப மறுத்திருந்த ஆண்களா அது எப்படி நம்ம சொல்றது? பெண் இல்லாட்டி ஆண்ன்றது அல்லாஹ் படைச்ச மனித படைப்புகள்ல மிருகங்கள்ல என்ன சொல்லலாம், எல்லாமே அப்படித்தான் இருக்கும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா வேற மாதிரி என்ன செய்யலாம், படைக்க முடியும். அதனால நம்ம எப்படி நம்பணும், அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பெண்களாக எடுக்கவில்லைன்னு குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான். ஏன்னா காஃபிர்கள் வந்து பெண்களாக மலக்குமார்களை எடுத்துக்கொண்டாங்கன்னு சொல்ற நேரத்தில் அல்லாஹ் மறுக்கிறான். அப்படியெல்லாம் இல்லை, நீங்க மட்டும் பெண்களை வாணான்றீங்க, மலக்குமார் அல்லாஹுக்கு மட்டும் பெண்களை என்ன செய்றீங்க கொடுக்குறீங்கன்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான் ஜாகிலிய மக்கள்கிட்ட. அப்போ மறுக்கிட்டான். ஆனா ஆண்கள் அல்லாஹ் எங்க என்ன செய்யல சொல்லல. அப்ப வராத இடத்துல நம்ம என்ன செய்யணும், மௌனமாக இருக்க. நம்ம மலக்குகள் மாதம் சம்பந்தமா பார்க்குற நேரத்தில் என்ன செஞ்சோம், பார்த்தோம் சில முக்கியமான மசாலாக்களை மறக்கவே கூடாது, சில முக்கியமான மசாலாக்களை மறக்கவே நம்ம கூடாது. அடுத்ததாக இந்த இடத்துல அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப மறுமை நாளை நம்புதல். அதுக்கு அடுத்த பகுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளை நம்புதல் என்பதோட இன்னொரு விஷயம் சொன்னாங்க, கியாமத்து சுகரா சின்ன மறுமை நாள்னு சொன்னாங்க. அது என்ன சின்ன சிறிய மறுமை நாள், யாருக்கு தெரியும் சிறிய மறுமை நாள் அப்படின்னு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறியன்னு சொல்லல, ஆனா கியாமத்து சுக்ரான்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க, சிறிய மறுமை நாள்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு செய்தி வரும், என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதர் மரணித்து விட்டால் ஃபகத் காமத் கியாமத்துஹு, அவருடைய மறுமை நாள் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னாங்க. ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய மறுமை நாள், இந்த மறுமை நாள் எப்போ வருமோ நிறைய பேர், ஒரு 1000 வருஷத்தில் வரலாமா, ஒரு 500 வருஷத்தில் வரலாமா, நம்ம அவ்வளோ காலம் வாழ போகிறது இல்லையே. அப்போ தான் அந்த கேள்வியில் பிரயோசனம் இருக்குது, 1000 வருஷத்தில் வரும் அப்படின்றா எப்போ எனக்கு ஆறுதல், நானும் ஒரு 1000 வருஷம் இருப்பேன்டா அது ஆறுதல். மறுமை வந்து கன்ஃபார்மாக ஒரு 1000 வருஷத்தில் தான் வரும் என்றாலும் உனக்கு 60 தான், உனக்கு 60 தான் அப்படின்னா 940 உனக்கு எந்த புண்ணியம் இல்லை, என்ன பிரயோசனம்? அதனால நான் மௌத்தாகிட்டேன்னா மறுமை எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஒருத்தர் மரணிச்சுட்டார், அப்ப 1000 வருஷத்துக்கு பிறகுதான் எனக்கு மறுமை உறுதியாகுமா? இல்லை, நான் என்றைக்கு மரணிக்கிறேனோ மரணிக்கிறதுல சக்கராத்துடைய நேரத்திலேயே மறுமை நாள் உண்மை என்று என்ன செஞ்சிடும், புரிஞ்சிடும். சோ யாருக்காவது மறுமை நாள கன்ஃபார்ம் பண்ணணுமாக இருந்தா அவருக்கு அறிவு நேரடியாக கண்டு கன்ஃபார்ம் ஆக இருந்தா 1000 வருஷம் நிக்க வேண்டிய விஷயம் இல்லை. மரணிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்ன செஞ்சிடும், உறுதியாகிடும் மறுமை நாள் என்னது, உறுதிதான் மறுமை நாள் உறுதிதான். ஆனா 960 வருஷத்துக்கு இடையில வாழ்றவங்களுக்கு கொண்டு போய் சொல்வதற்கான சந்தர்ப்பம் வைக்க கொண்டு போய் யாலைத்த கௌமி யாலமுன், என் சமுதாயம் அறிந்து கொள்ள கூடாதா அப்படி என்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த சந்தர்ப்பம் என்ன செய்யாது அவர்களுக்கு கிடைக்காது. யாலைத்த கௌமி யாலமுன், சுபஹானல்லாஹ், ஒரு தாயியுடைய உணர்வு. சொர்க்கத்துக்கு அல்லாஹு தஆலா கீலத்து குலில், அதாவது நீ சொர்க்கத்துக்கு போன்னு அல்லாஹு தஆலா சொல்லுவான். அவர் என்ன சொல்லுவார், கால யாலைத்த கௌமி யாலமுன், என்ன சமுதாயம் இதை தெரிஞ்சு கொள்ள கூடாதா என்ன. இப்ப எங்க சொல்றாரு, மரணிச்சு அல்லாஹ் ஒரு சொர்க்கத்துக்கு போன்னு சொல்ற நேரத்தில் என் சமுதாயம் தெரிந்து கொள்ள கூடாதா அப்படின்னு சொல்றார். அப்ப ஒருவர் மரணித்து விட்டால் மறுமை அவருக்கு உறுதி, அவருக்கு விளங்கிடும். ஃபக்கத் காமத் கியாமத்துஹு, அதனால சொல்லுவாங்க கியாமத்து சுகரா சின்ன மறுமை நாள் அப்படின்னு. அப்படின்னா என்ன, அவருக்கு அது மறுமை நாள், அவருக்கு அது மறுமை என்று என்ன செஞ்சிடும், கன்ஃபார்ம் ஆகிவிடும். அதே போல அந்த சக்கராத்துடைய நேரம் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் என்ன செஞ்சிடும், எங்களுக்கு உறுதியாகி விடும் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக மறுமை நாள் நல்லவர்கள் இருக்கும் பொழுது நிகழுமா, மறுமை நாள் நல்லவர்கள் இருக்கும் பொழுது நிகழுமா. நான் மறுமையை பத்தி நம்ம இது ஃபர்ஸ்டா படிக்கிற பாடம் அல்ல, நம்ம 20-25 வருஷமா என்ன செய்யறோம் மறுமையை பத்தி படிக்கிறோம். அதனாலதான் நான் கேட்கிறேன், மறுமை நாள் நல்லவர்கள் இருக்கும் பொழுது நிகழுமா? ரெண்டுல ஒரு பதில் தான் இல்ல, ஒரு குரு பொறுப்பு விஷயத்தை பொறுப்படுங்க, மற்ற பொறுப்படுங்க, என்ன நிகழாது, நல்லவர்கள் இருக்கும் பொழுது நிகழாது. நிகழும் என்றவங்க ஆதாரம் சொல்லணும், ஆதாரம் கேட்பேன், நிகழாதுன்னு சொன்னவங்களுக்கும் நிகழும்னு சொன்னவங்களுக்கும் என்ன அயில்மில் இல்லாமல் பேசக்கூடாது. நிகழாதுன்றதுக்கு என்ன ஆதாரம், எப்படி இல்ல மறுமையினால் கெட்டவர்கள் இருக்கும் பொழுதுதான் நிகழும் அப்படின்னு சொன்னாரு, அப்படித்தானே, அதுக்கு ஆதாரம் என்ன? அதாவது ஒரு செய்தி வரும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தஆலா ஒரு காற்று அனுப்புவாங்க, அந்த காற்று நல்லவர்கள் எல்லோரையும் மட்டும் என்ன செய்யும், அழிக்கும், அவங்களை மட்டும் மௌத்தாக்கிரும். அதுக்கு ஒரு ஃபயபகா ஷிராரு நாஸ், கெட்டவர்கள் மட்டும் வெஞ்சியிருப்பார்கள், வஅலைஹிம் தகூமுஸ்ஸா, அவர்களில் தான் மறுமை நாள் ஏற்படும். அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர் ஒருவர் இருக்கும் வரைக்கும், அதாவது அல்லாஹ்வை ஏகத்துவமாக நம்பக்கூடிய ஒருவர் இருக்கும் வரைக்கும் மறுமையினால் என்ன செய்யாது, ஏற்படாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் செய்தி. எனவே கெட்டவர்கள் இருக்கும் பொழுதுதான் மறுமையினால் ஏற்படும். இப்ப ஷைத்தான் ஒரு ஞாபகம் தருவான், இப்ப நம்ம இருக்கும் போது மறுமையினால் ஏற்படாது, அப்ப நம்ம நல்லவர்கள் நம்ம முடிவு எடுக்கிறோம் வழங்கிட்டா, நம்ம கெட்டவர்களா இல்லையான்னு அவளுக்கு தெரியாதே. ஒவ்வொரு நபித்தோழர்களும் நம்ம முனாஃபிகா இல்லையான்னு யோசிக்கிட்டு இருந்தாங்க, நாங்களே நம்மளை தீர்ப்பளிச்சுக் கொள்றோம், நாங்க எந்த அளவுக்கு தீர்ப்பளிச்சுக்கணும், ஹந்தலா பணிவுக்கா வேண்டிதான் போனார், ஹந்தலா எல்லாம் வந்து என்ன செய்யல, அவர் பணிவுக்கா வேண்டிதான் போனார், இல்லையடா நானே போக மாட்டேன், ஹந்தலா எப்படி போவாரு, இது சைத்தான் நம்மளுக்கு செய்யற உபதேசம், நானே போக மாட்டேன், ஹந்தலா போவாரா, ஹந்தலா போனது பணிவுக்காக, நான் இருந்தா கூட நான் முனாஃபிக்க நினைச்சு இப்படி சைத்தான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கண்டிருப்பான் பிள்ளை. நிறைய பேர் அப்படி இருப்பான், சமுதாயத்தில் முக்கியமானவராக இருப்பார், பொருளாதாரத்துல இல்மில அல்லாஹ் உத்தால என்ன அவசரமா கைப்பற்ற மாட்டேன், ஏன்னா சமுதாயத்துக்கு மிக முக்கியம். ஆனா சாதி பின் முஹாதே அல்லாஹ் கைப்பற்றினான்னு தெரியாது, முஸ்தபி பின் உமேர் அல்லாஹ் மரணிக்க செய்தார், சில நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மறந்துடுவாங்க, அப்படித்தான் சைத்தானுடைய ஏமாற்றம், சைத்தான செய்வா தெரியுமா, ஏமாற்றிக்கொண்டே இருப்பான் எல்லா விஷயங்களையும், அதுல ஒன்றுதான் இது. இப்ப நம்ம நல்லவர்களா கெட்டவர்களா என்பதெல்லாம் நாங்க பெரும்பாலும் நம்ம இருக்கக்கூடிய நிலை அமானியாக கூட இருக்கலாம், இரண்டு இருக்குது, இஷ்வாக் அமானி. இஷ்வாக்னா இறைவன் சொல்றா மூமின்கள் முஷ்ஃபிகூன், எப்பொழுதும் அஞ்சி கொண்டிருப்பார்கள், அஞ்சு ரெண்டா என்ன, நிறைய அமல் செஞ்சுட்டு இது எல்லாம் ஏற்றுக்கொண்டிருப்பானா இல்லையா ஒரு கவலை இருக்கும். அதே போல நிறைய தீமைகள் செய்துட்டு பாவம் மன்னிப்பு செஞ்சுட்டு அல்லாஹுத்தால மன்னிச்சானா இல்லையா என்ற ஒரு கவலை இருக்கும், மன்னிச்சிருப்பான் இல்ல மன்னிச்சிருக்க மாட்டான், ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும், இது சந்தேகம் அல்ல, அப்படி இருந்து தான் மௌத்து வரைக்கும் என்ன செய்யும் இருக்கும். இது அல்லாஹ் குர்ஆன்ல முஷ்ஃபிகூன் என்றான். இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் அமானி, அமானி என்று சொன்னா உம்னியா, மனிதன் உள்ளத்தில் அதுவும் கிட்டத்தட்ட இது ஒன்று மாதிரி இருக்கு, எப்படி அல்லாஹ் மன்னிச்சு தான் இருப்பான், அல்லாஹ் நீ நான் செய்யற தர்மங்களை பார்க்கல எனக்கு மன்னிக்கிறது, வேற யாரும் மன்னிக்கிறது இது அவனவன் அவனுக்குள்ள பேசிக்கிறது விளையாட்டா, நான் ஏண்ட தொழுகை ஏண்ட இபாதத்தை பார்க்கல, அல்லாஹ் மன்னிச்சு தான் இருப்பான், சில வேலை மன்னிக்காம இருந்திருப்பானோ எப்படி, இது அமானியா இஸ்வாக்கா, இறைவனுடைய அச்சத்தால் ஏற்படக்கூடிய எண்ணங்களா இது, எனக்கு சைத்தான் தரக்கூடிய ஆசைகளா இது, தெரியா இது எதற்கு தெரியாது, முடிவு அல்லாஹு தஆலா அனுப்பக்கூடிய அந்த காத்துல தான் என்ன செய்யும், மறுமை நாளாக தெரியும். ஏன்னா நம்ம வந்து சில வேலை நயவஞ்சகர்களா கூட என்ன செய்யலாம், அப்படி கூட என்ன செய்யலாம் இருக்கலாம், உள்புறம் வேறான வாழ்க்கை, எல்லார்ட்டையும் ஒரு விகிதாசாரம் இருந்துட்டு, ஒரு பெரிய விகிதாசாரம் இருந்தா அது நயவஞ்சகம், தெளிவான நயவஞ்சகம், சாதாரண விகிதாசாரம் இருந்தா அது உள்ளத்துடைய போராட்டம், அவரவருடைய எண்ணங்கள் அல்லாஹுதா என்னது தெரியும். எனவே நம்ம அல்லாஹுதால எந்த காலத்துல எப்படி இருக்கோம், ஏன்னா சில வேலை இந்த ஹதீஸ் வச்சு சிலவர் அப்படி முடிவு எடுக்கலாம், அப்படி என்ன நான் இருக்கிற காலத்துல மறுமை நாள் என்ன செய்யாது ஏற்படாது அப்படின்னு எண்ணத்தை செய்தான் ஏற்படுத்தலாம், ஏன்னா நான் நல்லவன் தானே, அப்ப நான் இருக்கிற காலத்துல மறுமை நாள் ஏற்படாது எண்ணத்தை செய்தான் செய்யலாம் ஏற்படுத்தலாம், ஆனால் பொய்யாக கூட என்ன செய்யலாம் அது இருக்கலாம். எனவே இந்த கெட்டவர்களுக்கு மத்தியில் அந்த மறுமை நாள் என்ன செய்யும் ஏற்படும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாது விட்டாலும் கூட ஒரு செய்தி என்ன வந்திருந்த ஒரு மேகசின்ல, அப்படின்னா பயங்கரமான படு பயங்கரமான செய்தி ஒன்று எழுதணும், ஆனால் அது வந்து இரண்டு வரி அல்லது ஒரு வரியில் இருக்கணும், ஷோர்ட் ஆகிக்கணும், படுபயங்கரமான செய்தியாக இருக்கணும். அவர் எழுதியிருந்தார், உலகத்தில் எல்லோரும் அழிக்கப்பட்ட நாள், அவர் மட்டும் வீட்டில் தனி வைக்கிறாரு. அப்பொழுது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்கிறது அப்படின்னு. எப்படி உலகத்தில் எல்லாரும் அழிக்கப்பட்டாச்சு, அவர் மட்டும் வீட்டில் தனி வைக்கிறாரு, அப்பொழுது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்கிறது. இதே விட ஒரு பயங்கரம் வைக்குமா? பயங்கரம் வைக்குதே. உலகத்தில் எல்லாரும் அழிஞ்சது உறுதி, அவர் மட்டும் தனி வைக்கிறாரு, அப்போ கதவு தட்டப்பட்டா? அதான் பயங்கர மனசு. அதுக்கு பெரிய ஒரு அவார்டெல்லாம் என்ன செஞ்சாங்க, அதுக்கு கொடுத்தார்கள். நான் இதில் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், இந்த உலகத்தில் யார் இல்லாட்டி உயிரை கைப்பற்றது யார் வருவார்? மலக்குள் மௌத்து வருவார். அவர் கதவை தட்டி தான் வருவான் இல்லை சரியா? மலக்குள் மௌத்து என்ன செய்வார்? வருவார். அப்போ எல்லா வகையிலையும் புரிந்து கொள்ளணும். கெட்டவர்கள் தான் எனது கடைசி கால பகுதியில் இருப்பார். இஸ்ராயில் அல்ல, உயிரை கைப்பற்ற வர மலக்கு இஸ்ராயில் பிழை என்ற செய்தியை நம்ம மலக்குடைய விஷயத்தில் செஞ்சோம். பார்த்தோட ஒரு சவுண்ட் வந்து தான் நான் சொல்றேன். இஸ்ராயில் என்றது பிழை. இஸ்ராயில் என்றா என்ன, இஸ்ராயில் என்றா என்னன்னு பார்த்தோம். இஸ்ராயில் நம்பிக்கை பிழை, மலக்குள் மௌத், மௌத்துக்குரிய மலக்கு நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். அப்ப கெட்டவர்கள் இருக்கிற நேரத்துல தான் மறுமையினால் என்ன செய்யும் ஏற்படும் என்பதை பார்க்கிறோம். நல்லவர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள், நல்லவர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினால் நெருங்க 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 ஃபித்னாக்குடைய காலம் அதிகரிக்கும்னு சொன்னாங்க. ஒரு தீங்கு வந்தா அதுக்கு பின்னால் வரக்கூடிய காலம் இந்த தீங்கை விட அதிகமான காலமாக தான் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் இந்த ஃபித்னா என்று சொல்லப்படக்கூடிய மறுமையினாலே நெருங்குகின்ற பொழுது ஏற்படக்கூடிய ஃபித்னா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஃபித்னாவுக்கு அர்த்தம் என்ன? ஃபித்னாக்கள் பல வகையில் வழங்கப்படுத்தப்படும். அதில் ஒன்று பொதுவாக அந்த ஃபித்னாக்குரிய அர்த்தம் என்னென்னா, நம்ம இருக்கக்கூடிய மார்க்கத்தன்மை, மார்க்கப்பற்று, மார்க்க ஈர்ப்பு, மார்க்க பிடிப்பு, இதை எதுவெல்லாம் திசை திருப்புதோ அதுக்கு பேர் என்ன? ஃபித்னா. சோதனை இதே கஷ்டங்கள் வாரது சோதனை, அதுக்கு ஃபித்னான்னு என்ன செய்யறதில்லை சொல்றதில்லை. பொதுவான மொழி அடிப்படையில் சொன்னாலும் மார்க்க ரீதியாக ஃபித்னான்னு சொல்லப்படுறது என்றா, உங்களோட மார்க்கத்தை திசை திருப்பக்கூடிய அம்சம், உங்களை வந்து கெட்டவராக்குற அம்சம், இதெல்லாம் ஃபித்னா, இதெல்லாம் ஃபித்னான்னு சொல்லப்படுது. உங்களை வந்து மார்க்கத்தில், அதாவது உங்களது மனைவிமார்களிலும் உங்கள் மனைவிமார்களும் உங்களது பிள்ளைகளும் ஃபித்னான்னு சொல்லப்பட்ட இதுக்காக வேண்டி அவங்க ஃபித்னா இல்லை, ஓன மார்க்கம் சில நேரத்தில் என்ன செஞ்சிடும் மாறிவிடக்கூடிய, பிள்ளைக்காக நீ போய் தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது கூடுதலாக என்ன செஞ்சிடும், உன்னை மார்க்கத்தை விடுவதற்கான காரணங்களை அது ஏற்படுத்தும் என்பதனால ஃபித்னான்னு சொல்லப்பட்டுச்சு. அதனால தான் ஃபித்னான்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ அதே போல் இன்னொரு ஃபித்னா ஹதீஸ்ல வருது, எப்படி ஃபித்னா துர்ரஜுல் ஃபி அஹலிஹி வ மாலிஹி, அதாவது வஜாரிஹி, அண்டை வீட்டு, அண்டை வீடு, தனது மனைவி, தனது பிள்ளை, தன் வீடு, இதில் ஒரு மனிதனுக்கு ஃபித்னா ஏற்படும். துக்கஃபிர் ஹஸ்ஸலா வ ஸதகா வ ஸியாம், நோன்பு சதக்கா அதே போல தொழுகை, அதை என்ன செய்யும் இல்லாமலாக்கும். உலகத்தில் யாருக்கும் தவிர்க்கலாம் இது. வீட்டில் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள் என்ன, வெளியே அடக்கமான வார்த்தை, உள்ளுக்கு கொஞ்சம் என்னது அடக்கம் குறைவான வார்த்தை, நம்ம அதிகாரத்தை காட்டணுமா இல்லையாங்க. அப்போ அது மாதிரியான வார்த்தைகள் என்ன செய்யும், சில நேரத்தில் இறைவனுக்கு முரணான வார்த்தைகளாக என்ன செய்யலாம் அது இருக்கலாம். இது எதை விட்டு உங்களை தூரமாக்குது, உங்களோட தீன விட்டு என்ன செய்யுது தூரமாக்குது. இதையெல்லாம் எது இல்லாமாக்கும், தொழுகை, நோன்பு, தர்மங்கள் இல்லாமலாக்கும். இது ஏற்படும் என்ற சூழ்நிலை சொல்லலாம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, அவருடைய தக்குவா கேட்ப கூடி குறையும். இன்னொரு ஃபித்னா என்ன, இதே மாதிரி ஒரு ஃபித்னா தான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா. ஏன் ஃபித்னத்து தஜ்ஜால், ஃபித்னத்து தஜ்ஜால் என்று வர்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா, உங்களோட மார்க்கத்தை அது இல்லாமாக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்று பஞ்சமான சூழல்ல அவன் வருவான், பஞ்சமான சூழல்ல அவன் வருவான். பஞ்சமான சூழல்ல வந்தா மனிதன் பசியில் இருக்கிற நேரம், தீன் உறுதி, ஆனா தனக்குரிய உணவு இல்லாத நேரம், அதற்காக வேண்டி திசை திரும்புவோமா என்று வரக்கூடிய நேரம். எல்லா வகையிலும் இறைவன் ஒருவன் தான், எந்த அற்புதங்களை வச்சு நம்ம இறைவன் முடிவெடுக்க கூடாது உறுதியாக இருப்பான். ஆனா தஜ்ஜால் காட்டக்கூடிய அற்புதங்களை பார்க்க 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 ஒருவேளை அல்லாதான் ரூபத்தில் வந்திருக்கிறானோ என்கின்ற ஒரு சிந்தனை போக்கு என்ன செய்யும் ஏற்படும். காலக்குள்ள இறப்பிச்சுட்டு என்ன செஞ்சிடும், தன்னை கொண்டுட்டு உயிர்ப்பிக்கிற காட்சி, மழை பொழியிற காட்சி, மழை பொழியினா மழை பொழிஞ்ச உலகத்தில் யாருக்கிறா, அப்படி மழை பொழியா மழை பொழிஞ்சிடும் அந்த காட்சி, தங்கம் வெள்ளியெல்லாம் அப்படி வெளியே வந்து விழுகிற காட்சி, இதுக்கெல்லாம் பார்க்கறதுல மனசுக்குள்ள என்ன செய்யும் ரசூலுல்லாஹ் அதுக்கு எந்த அடையாளத்தை கொண்டு போய் வச்சாங்க, இதை பார்க்காதீங்க. ஒரு கண் வந்து என்ன செய்யும், ஒரு சூம்பிய கண்ணாக, சுருங்கிய கண்ணாக, குருடனாக என்ன செய்வான் இருப்பான். அல்லாஹ் குருடன் அல்ல, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்கன்றாங்க ரசூலா. அதை ஏன் சொல்ல வந்தாங்க தெரியுமா, இதை வச்சே ரசூலா சொன்னாங்க, நீ அற்புத சைட பார்க்காத, அதை பார்த்து உனக்கு ஃபித்னா மனசுக்கு இழுக்குதா, இதை பாரு அல்லாஹ் எப்படி இருப்பான் பாரு, நீ இறைவனாக இருந்தால் ஏன் உனக்கு இதை சரிப்படுத்திக் கொள்ள முடியாதுன்னு பாரு, அவ்வளவுதான். ரசூலாக்கு இதை சொல்றதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது திசை திரும்பக்கூடிய நிலை மறுமையினால் நெருங்க 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 என்ன செய்யும், ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நம்ம அல்லாட்ட துவா கேட்கிறது, சோதனைகளை விட்டு துவா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரா என்னை சோதனைகளை விட்டு தூரமாக்க துவா, ஏன்னா சோதனை எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். எதை விட்டு துவா கேட்கணும், ஃபித்னாவை விட்டு என்னை தூரமாக்க. அல்லாஹு மின் யௌதுபிக்க மின் அல் ஃபித்ன் மா தஹர மின்ஹா வ மா பதன் அப்படின்னு சொல்லுவார்கள். என்ன, ஃபித்னால இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதுல வெளியானதாக இருந்தாலும் சரி, உள்ரங்கமாக இருந்தாலும் சரி, ஃபித்னால இருந்து பாதுகாப்பு தேடலாம். சோதனைகள்ல இருந்து என்ன செய்ய முடியாது, பாதுகாப்பு தேட முடியும். ஃபித்னா வேற, தமிழ்ல சோதனைன்னு மொழிபெயர்த்த கூடாது சரியா. ஃபித்னாவுடைய சோதனை வேற, முசீபத்துன்னு சொல்றதுக்கு மசாஇப் அது வேற, எங்களுக்கு ஏற்படுற கஷ்டங்கள் சிரமங்கள் தாங்க முடியாது இது வேற. அது போய் மார்க்கத்தை திசை திருப்பறதுக்கு அதான் ஃபித்னா. எங்களை சூழ மார்க்கத்தை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் மறுமை நாள் நெருங்க 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 நடக்கும். அதனாலதான் மறுமை நாளுடைய அடையாளங்களுக்கு ஃபித்னா என்ன செய்வார்கள், ஃபித்தன் அப்படின்னு என்ன செய்வார்கள். இப்ப ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், இது போன்ற யுத்தங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஃபித்னாண்டுவாங்க. ஏன்னா மார்க்க ரீதியான விஷயங்கள்ல நடந்த விஷயங்கள், மார்க்கத்தை திசை திருப்புகின்ற அமைப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால போய் ஒரு ஓலை வீடு, அதில் பார்க்குறாங்க கூரை, எப்படி பார்க்குறாங்க அந்த கூரையிட இப்போ சின்ன சின்ன வெளிச்சங்கள் உள்ளுக்கு வந்து விடுமே, ஓலை வீடு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க ஓலை வீடுகளை சரியா, அந்த வெளிச்சங்கள் வந்து உள்ளுக்கு வருமே மழை பொழிஞ்சு, அதில் அப்புறம் ரசூலா அங்கே அப்படி பார்த்துட்டு சொல்கிறாங்க எப்படி இந்த ஓலை வீடுக்குள்ள மழை பொழிந்தால் அந்த ஃபித் என்னது அந்த ஓட்டைகளால் தண்ணீர் இந்த வீட்டுக்குள்ளே வருமோ அதுபோல இந்த சமுதாயத்துக்குள் ஃபித்னாக்கள் வருவதை நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க ரசூலா. வருகின்ற பொழுது நாலஞ்சு வழியால தான் வரும், வந்தா வீடு ஃபுல்லா என்ன செஞ்சிடும், பரவிடும். வந்தால் வீடு ஃபுல்லாக பரவிடும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்படுது, அல்லாஹ்வின் தூதரே ஃபித்னாவுடைய காலத்தில் நான் என்ன செய்ய, நானும் அந்த ஃபித்னாக்கு எதிராக போராட வேண்டாம். ரசூலா என்ன சொன்னாங்க, வாழை உடைச்சிட்டு இல்சம் பைத்த உன்னோட வீட்டுக்குள்ள எரியனாங்க. ரசூலா அங்கே எப்பயும் அப்படி சொல்லுவாங்களா, ஏன்னா இது தீண்ட பேர்ல நடக்கும், உண்மையிலே தீனுக்காக கூட நடக்கலாம், ஆனா முஸ்லீமுடைய ரத்தம் தான் என்ன செய்யும் அதுல போகும். நீ வீட்டில் இருந்துருங்க, எனக்கு நுழைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள வந்து என்ன செய்ய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீ மவுத் ஆகுறது என்னது நல்லது, ஒரு முஸ்லீமுடைய கொலை செய்வதை விடேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுல எதை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபித்னா முஸ்லீம், அதாவது ஒரு முஸ்லீமை கொலை செய்யக்கூடிய நிலவு. அதைத்தான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, கடைபிடித்தாங்க. ஒரு ஆட்சியாளர் ஒரு ஹலீஃபா எல்லா வகையிலும் கொள்வதற்கு வாய்ப்புண்டு, ஆனா ஒரு முஸ்லீமை கொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை ஷைத்தான் என்ன செய்யறான், ஏற்படுத்தினான். ஒதுங்கி கொண்டே என்ன செய்தார்கள், போனார்கள். அப்படி அவருக்கு ஹவாரிஜி என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான தகுதியும் அவர்களை பார்த்து இருந்தும் தன்னை காரணமாக என்ன செய்யக்கூடாது, உயிர் போகக்கூடாது நினைச்சேன். மறுமை நாள் விஷயத்துல நாங்க விளங்கி கொள்ள வேண்டிய தர்பியா ரீதியான பகுதி இது, இது வந்து தர்பியா தலைப்பு இல்லை, தர்பியா ரீதியான பகுதி என்னன்னா, மறுமை நெருங்க நெருங்க மார்க்க ரீதியான ஃபித்னாக்கள் என்ன செய்யும், கூடும். அதாவது என் மார்க்க பற்றை, எனது மார்க்க நிலையை, என் மார்க்க ஈர்ப்பை திசை திருப்பக்கூடிய அமைப்பிலான சோதனைகள் கூடும். அதுல மிக கவனமாக என்ன செய்யணும், நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அதுல சம்பந்தப்படுவது ஒன்றில் ஒரு மூமினுடைய மானம், அல்லது ஒரு மூமினுடைய இரத்தம், அல்லது ஒரு மூமினுடைய சொத்து தான் சம்பந்தப்படும். நம்மளோட தீன் என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும். அதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதால் மறுமை நாள் விஷயத்துல நம்ம ஃபித்னாவுடைய விஷயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இதில் அவர் தஜ்ஜாலுடைய செய்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு விரிவாக போட்டிக்கிறாங்க, நான் அதை பகுதியிலுக்கு போகல விரிவாக. அடுத்து என்னன்னு சொன்னால் கடைசியான பகுதி, அதாவது ஃபஸ்லுல் ஹாதி அஷர் பதினோராவது பகுதி, கடைசியான பகுதினா இந்த வாரத்தில் கடைசியான பகுதி, பதினோராவது பகுதி என்ன சொன்னால், ஃபி அதாபில் கபரி வ நஈமி, கபர் வேதனையும் கபருடைய இன்பம். கபர் வேதனையும் ஒன்று கபருக்கு என்ன, கபர் வேதனை உண்டான்னு தான் கேட்பாங்க, கபர் இன்பம் உண்டான்னு கேட்கறது இல்லை. என்ன கேட்கறது இல்ல, கபர் வேதனை உண்டா, ஹென்றிக்கு கபர் வேதனை உண்டு இன்பம் உண்டு. கபர் வேதனையை மறுக்கக்கூடியவங்க இன்பம் சம்பந்தமா ஒன்றுமே செய்யறது இல்ல, பேசுறது இல்ல, ரெண்டு இருக்கு. கபருடைய வேதனை ஒன்று இருக்குது, கபருடைய இன்பம் அப்படி என்கின்ற ஒரு பகுதியும் என்ன செய்து இருக்குது. அதான் கபரி வநஈமி, நிஅமா கபருடைய அந்த நஈம், அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த பகுதி. இப்ப இது வந்து வறுமை நாளுடைய அக்கிதான ஒரு பகுதி, மறுமை நாளை நம்ப வேண்டியதில் ஒரு பகுதி தான் இந்த மரணத்துக்கு பின்னால பர்சகுடைய வாழ்க்கை. என்ன பேர் சொல்லுவோம், பர்சக் ஒமிம் வராஹிம் பர்சகுன் எல்லா யோமி யுபாசுவும், அவர்கள் எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும் பர்சக் என்பது என்ன செய்து உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்ற. மரணத்துக்கு பின்னால மறுமை நாள் சூர், முதலாவது சூர் ஊதப்படுவதற்கு முன்னால் இந்த வாழ்க்கைக்கு பேர் பர்சக். அது ஒரு அவராக இருக்கலாம், ஒரு மணி ஒரு நாளாக இருக்கலாம், பல வர்ணங்களாக செய்யலாம், அது இருக்கலாம், அது அவரவர் கூட இதை பொறுத்து உள்ளது. இப்ப இந்த கபரில் அடக்கப்பட்ட பின்னால் என்ன நடக்கும் என்ற பகுதி ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றாங்க. என்ன? சுஆல், முன்கர்ணகீர், விசாரணை நடைபெறும், அதை ஏற்றுக்கொள்றாங்க. மன்றபுக்க, உமது இறைவன் யார், உனது மார்க்கம் எது, அதே போல இவர் யார், என்ன செய்யப்படும், கேட்கப்படும். குர்ஆனை பத்தி, நபியை பத்தி, அல்லாஹ் பத்தி கேட்கப்படும் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த விசாரணை, இந்த விசாரணைக்கு பிறகு ஒரு ரிசல்ட் இருக்கு. அவர் கபர்ல என்ன செய்யப்படுவார், கஷ்டத்துக்குள்ளாக்கப்படுவார் அல்லது இன்பத்துக்குள்ளாக்கப்படுவார். இந்த இதுக்கு தான் சொல்றது என்ன, அதாபுல் கபர் வன் அய்மு கொண்டு, அதாபுல் கபர், அதாவது கபருடைய இன்பமும் துன்பமும் அப்படின்னு சொல்லப்படும். இதை நம்புவது அகீதால ஒரு பகுதி, இதை நம்புவது அகீதாவில் ஒரு பகுதி என்பதை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அகீதாவுடைய ஒரு பகுதி. ஆனால் இன்றைக்கு அதை மறுக்கக்கூடிய நிலைக்கு என்ன செய்யறாங்க, அதை பலர் வந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது இது அது கபருடைய அதாவது நம்புறது வந்து அவ்வளோ நல்லம் இல்லைன்ன மாதிரி, எதற்காக நீ மறுக்கிறாங்களோ அல்லாஹ் தான் அறிஞ்சவர். ஏன்னு சொன்னால் சாத்தியம் இல்லையான்னு கேட்டா சாத்தியம், சாத்தியமின்மையாலே மறுக்கலாமே, சாத்தியம் இல்லை என்ன, சாத்தியமின்மையா என்ன, சாத்தியம் இல்லாம ஆக்குறது இல்ல, யோசிச்சு பார்த்தா மூளை வந்து அது சாத்தியம் இல்லை என்று சொல்லுதா, சாத்தியம் என்று சொல்லுது. ஏன் சாத்தியம் என்று சொல்லுது, எலும்பு உக்கி போன பின்னால எழுப்புற சாத்தியமாக இருந்தா, உக்கி போய் ஒன்றுமே இல்லாம போன பின்னால எழுப்புற சாத்தியமாக இருந்தா, தண்டனை கொடுக்கிற சாத்தியம் இல்லையா, சாத்தியம். இரண்டாவது, குர்ஆன்லே ஹதீஸ்லே அது பற்றிய செய்திகள் வந்திருக்க, ஏன் மறுக்கணும், நைவான செய்தியும் அல்ல சகியான செய்தியும் தான், மறுக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன செய்யல விளங்கல்ல. ஒன்றில் அந்த செய்தியெல்லாம் பல, இப்ப சில அதாவது சிலர் எப்படி சொல்றாங்க, உதாரணமா ஹிஸ்பு தஹ்ரீர், ஹிஸ்பு தஹ்ரீர் அமைப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தக்யூது நபஹானியுடைய அமைப்பு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கபருடைய வேதனை உண்டு ஆனா அது அகீதா அல்ல. எப்படி கபருடைய வேதனை உண்டு அது அகீதா அல்ல, இது என்ன கூத்துன்னு விளங்கல, விளங்கிட்டா கபருடைய வேதனை உண்டு அது அகீதா அல்ல, அது என்ன, எதெல்லாம் நம்ம பார்க்காம நம்புகிறோமோ அதெல்லாம் என்னது, அகீதா தான். அதெல்லாம் என்னது, அகீதா, நம்ம பார்க்கல, கைபோட சம்பந்தப்பட்டதெல்லாம் அகீதா தான். உண்டு நம்ப வேண்டாம்னா அல்லது நம்பி தேவையில்லைன்னா அது என்ன அர்த்தம், உண்டு கொண்டு என்னது, அது முரணாய் கபருடைய வேதனை உண்டு என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளும். இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல அநீதி இருக்கிற மாதிரி இருக்குது, அநீதியை நீதியை தீர்மானிக்கிற நான் நீங்களா, அப்படின்னா வாழ்க்கையே பில, ஒத்த 20ல மௌத் ஆகிறான் அவனும் நரகம் போக வாய்ப்பு இருக்குது, ஒத்த 60ல மௌத் ஆகிறான் அவனும் நரகம் போக வாய்ப்பு இருக்குது, 60ல மௌத் ஆகிறான் நரகம் போற நியாயம், ஏன் அவனுக்கு 40 வருஷம் எல்லாம் கொடுத்து அவன் அப்புறம் காபிராக இருந்தான், இவனுக்கு அந்த சான்ஸ் இல்லையே, உங்க 20ல மௌத் ஆயிட்டானா இல்லையா, இவனுக்கு ஒரு 40 கொடுத்துருக்கி அவன் கொஞ்சம் திருந்திக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு கேட்டாங்கன்னா, அப்ப வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையெல்லாம் போய் அப்படியே சொல்றது. நீதி அநீதி என்பது அல்லாஹ் அறிஞ்சவர், அல்லாஹு தாலா அதை எப்படி நீதியாக இது அநீதியாக வைக்கணும்னு தெரியும். ஒருவர் வந்து மெது மெதுவாக அடிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா 10 அடியில வலிக்கும், ஒரே அடியில் அந்த 10 அடி அடிக்கவும் இயலும் அப்படியா இல்லையா, ஒரே அடியாக அந்த 10 அடியுடைய வலி என்ன செய்யலாம், கொடுக்கவும் முடியும். நம்ம பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல பாடசாலையில் என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் 3-3 அடி தான், எல்லாருக்கும் 3-3 அடி, ஒருத்தருக்கு 5 விழுந்துடும், ஏன்னா ரெண்டுல என்னது கை எப்படி இழுத்திருப்பான், கொஞ்சம் பட்டிருக்கும், உனக்கு ஒழுங்கா படலை என்ன செய்வாங்க, இன்னும் 2 போடுவாங்க, அவனுக்கு டைம் கூட அடியும் கூட, ஆனா வலி ஒன்று, வலி என்னது ஒன்று, இன்னொருத்தனுக்கு 2 முடிச்சிருவாங்க, ஏன்னா 1 அடி வேகமா விழுந்திருக்கும், அதனால சரி நீ போன்றுவாங்க, ஏன் அவனுக்கு 3 அடியுடைய அடி ஒரு குறிப்பிட்ட டைம்ல வேகமா விழுந்துட்டு. இதுலயே நீதி இருந்தா இறைவன் இதை விரிச்சு பெரிய அளவுல வைக்க முடியாதா, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்ச விஷயம், இறைவன் போய் நம்ம கையடிச்சுட்டு வைக்கணுமா, அக்குலிய பெரிய சிந்தனை வந்துட்டான் விளங்கிட்டா, இப்படி மறுக்கக்கூடிய நிலையில பாக்குறோம். சிந்தனை ரீதியாகவும் அது சாத்தியம் என்று இருக்கிற நேரத்தில், பகுத்தறி அதை வந்து குர்ஆன் சுன்னாவும் ஏற்றுக்கொள்கிற நேரத்தில், ஒரு மூமினுடைய பண்பு என்ன, நம்ம அதை அங்கீகரித்து விட்டு போவதுதான். பெரும்பாலும் இதை மறுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா, இதை வந்து ஒரு நன் முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட கொண்டு போய் வைக்கக்கூட இவர்களுக்கு என்ன செய்யுது, மெய் சிரிக்குது, என்னது அந்த மாதிரி எப்படி அவன்கிட்ட இப்படி போய் இதை சொல்றத வேண்டாம் அப்படி, இப்படி நீங்க மறுத்தீங்கன்னு சொன்னா என்ன, ஈமானுக்கு ஒரு அர்த்தமே என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். ஒரு முஸ்லீம் அல்லாதவிடத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன, அவன் நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்ன செய்ய இருக்கிறது, பெரிய பகுதி. எனவே கபருடைய வேதனை என்ற பகுதி, அதனுடைய இன்பம் என்ற பகுதி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம், அது அகீதாவுடைய ஒரு பகுதி என்பதை புரிந்து, மரபியுடைய அகீதாவுடது சம்பந்தப்பட்டது என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப பாருங்க இதுல என்னன்னு சொன்னால், குர்ஆன்ல கபருடைய வேதனையை புரிந்து கொள்வதற்கு இதாரு, இப்ப கபருடைய வேதனை இன்னொன்று புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கேட்டாரு, பொம்ஸ்ல வெடிச்சு வானத்துல செதறிட்டான் ஒருத்தர், இவனுடைய கபருடைய வேதனை என்னன்னு கேட்டார். இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு பாருங்க, வடிச்சு செதறிட்டான், இவனுடைய கபருடைய வேதனை என்ன அப்படின்றது கேள்வி. அன்புள்ள சகோதரர்களே, கபருடைய வேதனை அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? அவனுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வேதனை, அவ்வளவுதான். அவனுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வேதனை, கபரு வேதனை என்ற வார்த்தை சொல்லப்படுவதற்கான காரணம் பெரும்பாலும் என்ன, அடக்கப்படுறது. அவர் என்ன செய்வார், அடக்கப்படுவார். அடக்கப்பட்ட பின்னால விசாரணை. இந்த அடிப்படையில் அது சொல்லப்படுதே தவிர, அல்லாஹு தஆலா என்னது, மறுமையில் கபரில் உள்ளவர்களை எழுப்புவான் அப்படின்னு சொல்றான். அப்ப இவன் எழுப்ப மாட்டானா, அந்த பிளைட்ல மிஸ் ஆயினானே, அவனை எழுப்ப மாட்டான்னு அர்த்தமா? அப்படின்னு அர்த்தம் இல்ல. மன்ஃபில் குபூர், கபர் உள்ளவர்களை எழுப்புவான் அப்படின்னு சொன்னால், இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா என்னது, யுஹில் மௌதா, இறந்தவர்களை எழுப்புவான்னு சொல்றான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க, கபர்ல உள்ளவர்களுக்கு வேதனை அப்படின்னு சொன்னா, கபர்ல இருந்தா மட்டும்தான் வேதனை என்றா, நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க, ஏன்னா கபர்ல அடக்காதீங்கன்றாங்க, ஏன்னா கபர்ல அடக்காதீங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அது பிழை. கபருக்கு பின்னால் வேதனை என்று சொன்னால் மரணத்துக்கு பின்னால் என்னது, அது வேதனைன்னு அர்த்தம். இதை புரிந்து கொள்கின்ற அமைப்புல நீங்க பார்க்கலாம். அதாவது இப்ப சக்கராத்துடைய வேதனை எதுல சேர்க்கிறது, மரணத்துக்குரிய வேதனை தான் அது. சக்கராத் நேரத்தில் என்னது, அது குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். அதாவது சூரத்துல் அன்ஃபால்ல 50:51 இந்த வசனத்தை வச்சு யோசிச்சு பாருங்க, கபர் வேதனைக்கு இருக்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்கு. அல்லாஹு தஆலா சொல்றான், வலவு தரா இத் யதவஃபல்லதீன கஃபரு அல்மலாயிகா யத்ரிபூன வுஜூஹஹும் வஅத்பாரஹும் வதூக்கு அஸாபல் ஹரீக். வலவு தரா, நீங்கள் நீர் கண்டால், அதாவது காபிர்களை மலக்குமார்கள் அவருடைய உயிர்களை கைப்பற்றுகின்ற பொழுது, யத்ரிபூன வுஜூஹஹும் வஅத்பாரஹும், அவருடைய பின்பக்கங்களிலும் மூஞ்சியிலும் என்ன செய்வாங்க, அடிப்பார்கள். முகத்திலும் என்ன செய்வார்கள், அடிப்பார். மலக்குமாரோட அடி என்ன எப்படி இருக்கும் அந்த நேரத்தில், என்ன செய்வார்கள், யத்ரிபூன வுஜூஹஹும் வஅத்பாரஹும், அவருடைய முகங்களிலும் பின்புறங்களிலும் என்ன செய்வார்கள், அடிப்பார்கள். அப்படின்னா இவ்வளவு பெரிய வேதனையாக என்ன செய்யும் அந்த இடத்துல அவர்களுக்கு இருக்கும். வதூக்கு அஸாபல் ஹரீக், நீங்கள் எரிக்கக்கூடிய வேதனை அனுபவிங்கள் அவர்களுக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இது அதாவது சொல்லிட்டு அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான்டா, ذلك بما قدمت ايديكم, நீங்களே முற்படுத்தி கொண்டதுதான் இது, நான் செய்யல. وان الله ليس بظلام للعبيد, அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு அநியாயம் செய்பவன் அல்ல. ஒரு ரப்பாக இருந்து கொண்டு அப்படி முடிக்கிறான் பாருங்க, وليس بظلام, وان الله ليس بظلام للعبيد, அடியார்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்பவன் அல்லன்னு சொல்றான். இதுல மறுமை அல்லாத ஒரு வேதனை நாம புரிஞ்சு கொள்றோமா இல்லையா, மறுமையில கிடைக்கக்கூடிய நரக வேதனை அல்லாத ஒரு வேதனை என்ன செய்யறோம், இதுல நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே போல சூரா அன்ஆம் 93-94 அதுல எப்படி வருது என்று சொன்னால், வலவு தரா இது தாலிமூன ஃபி கமராத்தில் மௌத், கமராத் என்ற சக்கரா, அந்த மௌத்துடைய அந்த போதையில் இருக்கிற நேரத்தில், வல் மலாயிகத்து பாசிது ஐதீஹிம், அதாவது மலக்குமார்கள் என்ன செய்வானா, தங்களது கரங்களை என்ன செய்வார்கள், நீட்டிக்கொண்டிருப்பார்கள், விரித்துக் கொண்டிருப்பார்கள். அஹ்ரிஜு அம்ஃபுஸகும், உங்களது உயிர்களை வெளியேற்றுங்கள். அல் யௌம துஜ்ஸவுன அஸாபல் ஹூன் பிமா குன்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொய்யான விஷயங்களை செய்து கொண்டிருந்ததற்காக நீங்கள் இன்றைய தினம் இழிவான கூலி கொடுக்கப்படுவீர்கள். அல் யௌம், மௌத்தாகிற நேரம் அல் யௌம், இப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், அதாபல் ஹூன், கேவலமான வேதனை உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். இது எதுவும் சொல்லிக்குது, கபருடைய அதாபத்தை தான் என்ன செய்து குறிக்குது. அதாவது எப்படி வருதுன்னு சொன்னால், அஹ்ரிஜு அம்ஃபுஸகும் அல் யௌம துஜ்ஸவுன அதாபல் ஹூன், இன்றைய தினம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், வேதனை கொடுக்கப்படும், கேவலமான வேதனை கொடுக்கப்படும் அப்படி என்று சொல்லியது வரக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அடுத்த செய்தி சொன்னால், சூரத்து தௌபா 101, சூரத்து தௌபா 101, சனு அத்திபுஹும் மர்ரத்தைன், மர்றாண்டா என்ன, ஒரு முறை, மர்றத்தேன் இரண்டு முறை, சனு அத்திபுகும் மர்றத்தேன், அவர்களை இரண்டு முறை நாம் வேதனை செய்வோம், அவர்களை இரண்டு முறை நாம் வேதனை செய்வோம். சும்மை உரத்தூன இலா அதாவின் அதையும், பின்னர் மிகப்பெரிய வேதனையின் பக்கம் அவர்கள் மீட்டப்படுவார்கள். மிகப்பெரிய வேதனையின் பக்கம் மீட்டப்படுவார் சக்கராத், கபருடைய வேதனை, பின்னர் மிகப்பெரிய தண்டனையின் பக்கம் அவர்கள் மீட்டப்படுவார்கள், நரக வேதனை. அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்யறோம் பார்க்கலாம், சூரத் தௌபா 101. அதே போல ஃபிரௌனுடைய குடும்பத்தை பத்தி அல்லாஹு தஆலா சொல்ற நேரத்தில் சூரா காஃபிர் 46, அன்னாரு யுஅரதுன அலைஹா ஹுதுவன் வஅஷியா, காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நரகம் காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாபுல் கபரா இல்லையா, நரகம் காட்டப்படுவது என்பது வேதனை காட்டப்பட்டு கொண்டே இருக்கு. வயௌம தகூமு ஸா, மறுமை நாளில் சொல்லப்படும், அத்ஹிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அஸாப், ஃபிரௌனுடைய குடும்பத்தை கடுமையான வேதனையில் நுழைத்து விடுங்கள் என்று சொல்லப்படும். ரெண்டு வேதனையே இல்லை, ஒன்று தினம் தினம் என்ன செய்யறது, காட்டப்படுவது, அதுக்கு பின்னால மறுமை நாள்ல நரகத்தில் நுழைக்கப்படுவது. இது சூரத்து காஃபிர் 46. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன புரிகிறேன்னு சொன்னால், மரமே அல்லாத ஒரு வேதனை அல்லாஹுத்தால என்ன செய்கிறான், இவைகளை குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம், புகாரியில பார்க்கலாம், முஸ்லீம்ல பார்க்கலாம், கபர்ல வைக்கப்படும், கபர்ல அவர்களுக்கு நல்ல மூமினாக இருந்தால் நம் கனவுமத்தில் அருஸ், ஒரு மனம் முடித்த புது மணமகன் எப்படி தூங்குவான் அது போல என்ன செய், நீ தூங்கு என்று சொல்லப்படும், அவனுக்கு சொர்க்கத்தின் வாசல் என்ன செய்யப்பட்டு விடும், திறந்து விடப்படும் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போல மோசமானவனாக இருந்தால் அவனுக்கு என்ன, நரகத்தின் ஒரு வாசல் திறந்து விடப்படும், அது போல அவன் என்ன செய்வான், கடுமையான அந்த தண்டனைக்கு உள்ளாகுவான் செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல நம்ம ஒரு துவா கேட்கிறோம், அல்லாஹு மின்னி அவுது பிக்க மின் அதாபில் கபர் ஒமின் அதாபின் நார் ஒமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் ஒமின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால், எல்லாம் ஃபித்னாவுக்கு எதிரான துவா, வாழ்க்கை மரணம் இதனுடைய ஃபித்னாக்கள், அதுலேருந்து நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். அதே போல கபர் வேதனையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், தஜ்ஜாலுடைய ஃபித்னாலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். இதெல்லாம் என்ன குறிக்குது, கபருடைய வேதனை என்னது உண்டு என்ற செய்தியை என்ன செய்கிறது குறிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபருக்கு பக்கத்தால ஒரு ரெண்டு கபருக்கு பக்கத்தால் நடந்து போறாங்க, இன்னஹுமா யுஅத்தபானி வமா யுஅத்தபானி ஃபீ கபீர், அவர்கள் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள், பெருசு அல்லது, பெரிய ஒரு விஷயம் அல்ல, உங்களுடைய பார்வையில் அர்த்தம் பெரிய விஷயம் அல்ல, அவர்கள் என்னது ஒருவர் அதாவது சிறுநீர் கழித்து விட்டு அதை சுத்தம் செய்யாமல் இருந்தார், அடுத்தவர் என்ன செய்தார், எஸ்ஹா பின் நமீமா புறம் பேசி கோல் மூட்டிக்கொண்டு என்ன செய்தார் இருந்தார், அதனால் அந்த தண்டனை என்ன செய்கிறது இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த செய்திகள் எல்லாம் வந்து கபர் வேதனை என்னது இருக்கிறது என்ற செய்தி எங்களுக்கு சொல்கிறது. இறுதியாக சகோதரர்களே, இதை அவர் பதிவு செஞ்சிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கபர் வேதனை சம்பந்தமாக மறுக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் உண்டு, அது ஒரு பிழையான ரீசன், அது ஓரளவுக்கு அவங்க ஒரு நியாயம் சொல்றாங்கன்னு சொல்லலாம் மற்றது எல்லாத்தையும் விட. என்னன்னு சொன்னால், திருப்பி உயிர் எப்ப மீட்டப்படும், மறுமையினால உயிர் இல்லாம எப்படி இவருக்கு தண்டனை, உடலை இன்றைக்கு என்ன செஞ்சுட்டு போறோம், அதாவது தானம் செய்யலாமா இல்லையான்னு கருத்து முரண்பாடு இருக்கிறத பாக்குறோம், உடல் தானம் செய்யலாமா, கண் தானம் செய்யலாமா, அதே இப்படி உறுப்பு தானங்கள் செய்யலாமா மரணத்துக்கு பின்னால அப்படின்றலாம் கருத்து முரண்பாடு இருக்கிறத பாக்குறோம், ஒரு பேச்சுக்கு அப்படிங்கன்னு வச்சுக்கொள்வோமே, அப்ப எப்படி தண்டனைனா உயிர் மீட்டப்படும்னா விசாரிக்கப்படும்னா எழுப்பி என்ன எப்படி நடக்குது, அது எதுக்கு வேலை நடக்குது என்ற கேள்விகளை என்ன செய்யறாங்க, முன் வைக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இதுல புரிந்து கொள்ள வேண்டியது ஏற்கனவே சொல்லப்பட்ட பதில்கள், இது என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்றான், தூங்குற நேரத்தில் உயிரை கைப்பற்றுகிறேன்னு சொல்றான், தூங்குற நேரத்தில் உயிரை கைப்பற்றுறேன்னு சொல்றான், பக்கத்தில் என்ன நடந்தாலும் விளங்காது, நெலும்பு அடிச்சிருப்போம் விளங்காது, கனவு கண்டிருப்போம் கனவு தான் விளங்காது, என்னமெல்லாம் நடந்திருக்கும் விளங்காது, சிலர் எழும்பிய பின்னால பயத்திலேயே திரிவாங்க கனவு கண்டதுனால, அந்த கனவுல கண்ட இதுல என்னது அந்த வேதனையை உணர்ந்து அதனுடைய கவலைய தூக்கத்துக்கு பின்னால் என்ன செய்வார்கள், உணர்வார்கள், திடீர்னு எழும்புவாரு, உள்ள என்ன செஞ்சிக்கும், எங்கேயோ மலையில ஓடின மாதிரி படபடத்துக்கு இருக்கும், திடீர்னு எழும்புவாரு, பெரிய சந்தோஷத்தோடு எழுப்பு, எழுப்பினவரோட கோபத்தோடு எழும்புவாரு, இந்த ஆள் வந்து என்ன இந்த டைம்ல என்ன செஞ்சுட்டா எழுப்பிட்டு விட்டு, அவ்வளவு பெரிய இன்பத்தை அவர் என்ன செஞ்சிருப்பாரு கண்டிருப்பாரு, ஆனா உயிர் அவரோட இல்லை, உயிர் அவருடன் இல்லை, எப்படி அது, உயிர் இல்லைன்னா இறந்திருக்கணும் சரியா, ஆனா உயிர் இல்லைன்னு அல்லாஹ்வுத்தால சொல்றேன். அப்ப அந்த உயிருக்கு இந்த உயிருக்கு என்னது, அந்த உயிரிழப்புக்கும் இந்த உயிரிழப்புக்கும் வித்தியாசம் உண்டு, அது என்னடா, உயிரை இறைவன் கைப்பற்றி விட்டாலும் உயிருக்கும் உடலுக்கும் ஒரு தொடர்பு அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், அங்க வைத்திருக்கிறான், உயிருக்கும் உடலுக்கும் ஒரு தொடர்பை அல்லாஹ்வுத்தால வைத்திருக்கிறான், திருப்பி அது மீட்டப்பட்டால் அந்த உடல் என்ன செய்யும், எலும்பு, மீட்டப்படலையா அந்த உடலுக்கும் இதுக்குள்ள தொடர்பு மட்டும்தான் என்ன செய்யும் அதுல இருக்கும், உயிர் தான் அம்சம், உயிர் போயிட்டா உடலுக்கு ஒரு சப்ஜெக்டே இல்லை, அதனாலதான் உடம்பு உயிர் வந்து முதலாம் வானத்துக்கு கொண்டு வரப்படுகிற நேரத்தில் மலக்குமார் என்ன சொல்லுவாங்க, சல்லல்லாஹு அலைக்கி வஅலா ஜஸதின் குந்தி தஅமுரீனா, உனக்கு அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும், நீ எந்த உடலை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தாயோ அந்த உடலுக்கும் இறைவனின் அருள் உண்டாகட்டும், அப்படின்னா நீ தான் நிர்வாகம் செஞ்சுக்கின்றிருந்த, நீ தான் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தாய் என்பது அர்த்தம், அந்த உடல் அந்த உயிரை தலைகீழாக நீ மாத்தினியா இல்லையா என்பது உன் ஆன்மாவோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்ப இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உடல் உயிர் வந்து இறைவன்ட்ட போன பின்னால உடலுக்கு மீட்டப்படாது, மீட்டப்பட்டா மறுமை நாள், உடலுக்கு மீட்டப்பட்டால் அது மறுமையின் நாள், மீட்டப்படாமல் தூக்கத்தில் எப்படி தொடர்பு இருந்ததோ, தூக்கத்தில் எப்படி தொடர்பு இருந்ததோ அது மாதிரி தொடர்பு ஏற்படுத்தப்பட்டால் அது மறுமை நாள் அல்ல, நீங்க எழுந்துவீங்க விசாரிக்க ஒருவரை தூக்கத்தில் எழுப்பிட்ட ஹிப்னோடிசம் செஞ்சு, ஹிப்னோடிசம் அது பொய்யெல்லாம் இருக்காது வேற விஷயம், ஹிப்னோடிசம் செஞ்சு ஒருத்தர் எழுப்பிட்டான்னு வைங்களே, எழுப்பிட்டான்னு சொன்னா அவன் என்னமெல்லாம் கதைக்கிறான், கதைச்ச பின்னால தூங்கி எழுப்பி அவருக்கு என்ன சொன்னது தெரியாது, இப்ப நடந்ததெல்லாம் என்ன, இது மாதிரி என்ன, இப்ப மன் ரப்புக்க உன்னது இறைவன் யாருன்னு கேட்கப்படும், ஒத்தனுக்கு வந்து கபிரில் பாசார்னா இது மூணு தானே, இதை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சா தப்பலாமா? வேண்டிய வேலை செய்யறது இந்த மூணு மட்டும் நல்லா பாடமாக்கி கேட்டா கபிர தப்பிடலாமா? ஏழாது, உடல் உயிருக்கு உயிர் உடலுக்கு மீட்டப்பட்டவரோ பதில் சொல்றது அல்லது தூக்கத்தில் சொல்ற பதில் அது. அதாவது நம்ம எலும்பி இருப்போம், ஆனா உடல்ல உயிர் என்ன செய்யாது, இருக்காது. நம்ம பதில் சொல்லுவோம், பதில் என்ன செய்வோம் சொல்லுவோம். அந்த பதில் எப்படி இருக்கும், இருந்தா வரும், இருந்தா என்ன செய்யும் வரும், உண்மையில அப்படி வாழ்ந்தா வரும், மாற்றமா இருந்தா வராது, மாற்றமா தான் வரும், தெரியாதுதான் வரும். ஏன்னா தெரியாது, நீ எப்படி இருந்தாலும் அதுக்கேத்த பதில் என்ன செய்யும் வரும், யோசிச்சு வர பதில் இல்ல. ஒரு இப்ப கேட்கிற இதைத்தான் சொன்னாங்க போலைக்கு முஸ்லீம்கள் அப்படின்னு அப்படியெல்லாம் என்ன செய்யாது, பதில் அந்த இடத்துல வராது. அது இயல்புல வரக்கூடிய பதில், அதுதான் உடலுக்கு மீட்டப்படாமல் வரக்கூடிய பதில். அதுக்கு பின்னால நடக்கக்கூடிய தண்டனை எல்லாம் அந்த தண்டனை உடலோடு சம்பந்தப்பட்டு நடக்கிறதுனால எப்படி ஒருவன் துயில் நிலையில தண்டனை அனுபவிக்கிறானோ, எப்படி கஷ்டப்படுறானோ, அது போன்ற ஒரு கஷ்டம் அங்க என்ன செய்யும், கொடுக்கப்படும். எனவே அவன் தூக்கிற மாதிரி தான் இருப்பான். அதனாலதான் சொல்லுவான், காலு மம்பாசனா மிம்மர்கதினா, எங்களுடைய தூக்க இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவர்கள் யார் அப்படின்னு கேட்பான். யாழை தகா காணத்தில் காதியா, அதே கடைசியாக இருந்திருக்க கூடாதான்னு சொல்லுவான். அதனாலதான் மறக்கதினா தூங்குற இடத்துல இருந்து சொல்லுவேன், தூங்கிதான் இருந்தாவே. ஆனா தண்டனை என்ன செய்து கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இப்ப அந்த உயிரை எடுத்து எதுல போடப்படும், சகோதாக்கள் உயிரா இருந்தா பறவைகளுடைய அந்த இதுல என்ன செய்யும், போடப்படும். அது தெரிஞ்சு கொண்டிருக்கும், சரியா? இப்ப என்ன விளங்கணும், அந்த உயிர் தான் இன்பம் அடைகிறது, அந்த உயிர் தான் இன்பம் அடைகிறது. பறவை ரூபத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, சொர்க்கத்துல போய் எத்தனை பழத்தை தின்னலாம்னு கேக்குறான் விளங்கிட்டானே. பறவை உருவத்துல போய் தெரிஞ்சா விஞ்சி போனா ஒரு சின்ன ஒரு கோவை பழத்தை தின்னலாம், அப்ப பெரிய ஒரு இன்பம் எல்லாம் இல்ல என்று பாருங்க. இது இப்படியா கற்பனை பண்றது விளங்கிட்ட சுபான் எல்லாம் அதெல்லாம் அம்சம். உங்களோட உடல் பெருப்பு இங்க, அப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த உலகத்துல வந்து ஒரு பெரிய கொடுத்த மனசு இருக்கிறார், அவர் நல்ல சந்தோஷமாகவும் மெடிஞ்ச மனசுக்கு அவர் மிச்ச கவலை அடைய அப்படி ஆகிறாரு. அந்த விளக்கத்துக்கு அதான் பதில். அப்படி விளக்க எடுத்தீங்கன்னா தஜ்ஜால் லெவல்ல இருந்தா பெரிய சந்தோஷம், குள்ள மனிதர் லெவல்ல இருந்தா சந்தோஷம் குறவன் அர்த்தம். அப்படியா சந்தோஷம், அப்படி இல்ல, மிச்சம் குள்ளமாயிக்கும் பெரும் சந்தோஷத்துல இருக்கிறாயே, அவன்கிட்ட ஆன்மாவுக்கு அதுக்கேத்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிறான், பெரிய மனுஷனாயிக்கிறான், உழைப்புக்கு வழி இல்லாம இருக்கிறான். உடலை வச்சல ஆன்மா உயிர், அந்த உயிர் அல்லாஹ்வுத்தால பறவையில போட்டு அதுக்குரிய முழு சந்தோஷத்தை அனுபவிக்க கொடுத்தா மிச்ச சந்தோஷமா இருக்கும். அவன் உயிர் தான், அவன் அதுக்கு என்ன தெரியும், நான் வேற உடம்புல இருக்கிறேன், வேற உடம்புல இருக்கிறேன் என்றுதான் தெரியுமே தவிர, சந்தோஷம் என்பது என்ன, ஆன்மாவுக்கு உயிருக்கு ஏற்படுற சந்தோஷம். மறுமை நாள் வாழ்ற நேரத்தில் உயிர் என்ன செய்யும், திருப்பி அந்த உடலுக்கு மீட்டப்படும். இதை வச்சு போட்டு தலைகளை என்ன செய்யுது, பேசிக்குது, பேசுற டைம்ல உயிர் சிரிச்சிக்கும். கரெக்டா, விஷயம் வழங்காம என்ன செய்யறா, பேசிக்கொண்டிருக்கிறார், உயிரே சிரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எனவே அன்புள்ள சகோதரர்களை என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உயிருக்குரிய இன்பம் அதுதான் கபரில் நடக்குது. மறுமை நாள் வருகிற நேரத்தில் உயிர் அந்த உடல்ல என்ன செய்யப்படும், மீட்டப்படும். அப்ப தூக்கத்தின் நிலைமின மாதிரி என்ன செய்யும் இருக்கும். அப்ப அந்த அதாபு நடந்ததெல்லாம் எதுக்கு, உயிர் துயில்ல இருக்கிற நேரத்தை நடந்த அதாபு. ஆனா அதாபு நம்ம என்ன செய்யும், கனவுல உணர்ந்தா நனவு மாதிரி நினைக்கிறோம், கனவுல அதாபு நடக்குது, இது கனவுல தானே, பேசாம போட்டுமா நினைக்கிறோம் கனவு டைம்ல, கனவு டைம்ல பயந்து கத்தி அலறி அடிச்சுக்கிறது தான் இருக்கிறோம், அதாபு தான் அது. கனவுன்னு தெரியாது, கனவுன்னு தெரியாது, பொறவுதான் ஆறுதல், அது எலும்பின பொறவு தான் அந்த ஆறுதல் என்ன செய்யும் இருக்கும். எனவே இந்த அடிப்படை நம்ம புரிஞ்சு கொண்டோம்டா, இது ஒரு எந்த வகையில் எனது முரண் இல்லை. ஹாதமா இந்தி வல்ல அல்மு இந்த அல்லா வாக்கூலு கௌலி ஹாதா வஸ்தஃபுருல்லாஹி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.